Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் கேட்கறத விட புதிய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. ஆனா இந்த தலைப்பை ஒட்டி, சரியா, இந்த தலைப்பை ஒட்டி ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் முதல்ல பதில் சொல்லிடுறேன். சரி, ஓகே, ஜஸாகல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சகோதரர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த வயசுக்கு வந்துட்டா, வீட்டில் வந்து வயசுக்கு வந்த பெண்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றாங்கல்ல, சரியா, மஞ்சள் தண்ணி ஊத்துறது, இது பண்றது, எப்ப என்னென்னமோ பண்றாங்க, அல்லாஹு அக்பர். அது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால பாத்தியா, நலுங்கு வைக்கிறது, இங்க வைக்கிறது, அங்க வைக்கிறது, இவன் வந்து ஆம்புலங்கெல்லாம் வந்து இங்க தொடர்றது, அங்க தொடர்றது, இப்படி எக்கச்சக்கமான ஹராம்கள் முஸ்லிம் ஊர்கள்ல இன்னைக்கு வந்து நலுங்குங்கிற பேர்ல அது மாதிரி கல்யாண வயசுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வயசுக்கு வர்றது வந்து அது ஒரு இயற்கையான ஒன்று, அல்லாஹ்வுடைய நியமத், சரியா, குறிப்பிட்ட ஒரு வயசு. அதுல பருவத்துக்கு வர்றாங்கல்ல, பருவத்துக்கு வர்றது வந்து அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பாக்கியம். பருவத்துக்கு வந்தாதான் கல்யாணம் முடிச்சு புள்ள பெக்கிறது, அதெல்லாம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். ஒரு குறிப்பிட்ட வயசுல பருவத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுக்ரியா பண்றதை விட்டுபுட்டு என்ன பண்ணுவாங்க, அத ஒரு ஃபங்க்ஷனாக, சரியா, அது என்ன, பூப்பெய்தி விழா, பூப்பெய்தி விழாவோ என்னமோ ஒரு விழா, நம்ம அப்படி நிறைய பேர் இருக்குது, சரி, நிறைய பேர் அந்த மாதிரி வச்சு அப்படியே அந்த மாட்டு மத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி பண்றாங்க. இதெல்லாம் மார்க்கத்துல வந்து இல்லை. ஒரு ஆண் வந்து பருவத்துக்கு வந்துட்டா அதை போய் நான் ஊர் ஃபுல்லாவா சொல்றோம், இல்ல இல்ல, ஒரு ஆணு பருவத்துக்கு வந்தா எப்படி ஊரு ஃபுல்லா சொல்ல மாட்டோமோ அது மாதிரி இதெல்லாம் ஊரு ஃபுல்லா சொல்ற செய்தியா, சரி, முதல்ல பருவத்துக்கு வந்துட்டா, பருவடா என்ன, முதல் மாத விளக்கு வருவது, அதான ஓபனா சொல்ல போனா, அது வந்துட்டாங்க, சரி, முதல்ல சொல்லிட்டிய, அப்புறம் மாசம் மாசம் சொல்லுவியலா, இது சொன்ன அசிங்கம் இல்லையா, அப்ப முதல்ல வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுக்குர் பண்ணுங்க, சுக்குர் பண்ணிட்டு போயிடணுமே தவிர அத ஊரு ஃபுல்லா போய் சொல்றது, அதை ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடுறது அப்படிங்கறது வந்து மார்க்கத்துல இல்ல. அதனால அத செய்யாதைய தவிர்த்துக்கிறங்க, சரியாத்தா, என்ன பிதாத பத்தியா, பிதாத்த பத்தி இருந்தா மட்டும் இப்ப சொல்லுவேன், எதுக்கு 19 கேக்குறீல, ஆமா ஆமா, ரொம்ப தெளிவா கேக்குறாரு, சரியா, இதுக்குள்ள வந்து அதுக்குள்ள வந்துடுறது, சரி, அதாவது லுகருடைய நாலு ரக்காத்து மூணு சுண்ணத்து இருக்குது, சரியா, அசருக்கு கூட மூணு சுண்ணத்து நாலு ரக்காத்து இருக்குது, நம்ம தொழுவுறது இல்ல, ஆனா ஹதீஸ்ல இருக்குது, அந்த வலியுறுத்தப்பட்ட சுண்ணா இல்லங்க, நம்ம பிரசவம் பண்றது இல்ல, அந்த மூணு சுண்ணத்து பின்னு சுண்ணத்துகள் எல்லாம் ரெண்டு ரெண்டாகத்தான் தொழுவுமே தவிர நாள ஒரே சலாத்தில் தொழுவ கூடாது. லுகருடைய மூணு சுண்ணத்து ரெண்டு ரக்காத்து ரெண்டு ரக்கா தொழுது போட்டு சலாம் கொடுத்து போட்டு அப்புறம் என்ன செய்யணும், அடுத்த ரெண்டு ரக்கா தொழுவணும், இதுதான் கரெக்ட், சரியா, வேற பிதாத்தை கைப்பற்றி இதுக்கப்புறம் அங்க வர்ற, இவருக்கு அப்புறம் வர்ற, மூணு காலன்ற ஃபாலோ பண்றாங்களே, அதாவது ஹிலால் கமிட்டின்னு வச்சுக்கிட்டு நாங்க வந்து பிறையெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க, எல்லாமே விஞ்ஞானம், அப்படித்தானே, எல்லாமே விஞ்ஞானம், நீங்க 1000 வருஷம் கழிச்சு என்னைக்கு நோம்பு பெறினாலும் கேளுங்க, நாங்க சொல்லுவோம், என்னைக்கு ஹஜ்ஜி பெறினாலும் சொல்லுங்க, நாங்க சொல்லுவோம் அப்படின்னு பண்றாங்க, இது தப்பு, புரிஞ்சா, ரசூல் சாஸ்திரம் அழகா சொல்றாங்க, பிறையை பார்த்து நோம்பு வையுங்கள், பிறையை பார்த்து பெருநாள் கொண்டாடுங்கள், அப்ப பிறையை பார்த்து இன்னும் சொல்லப்போனா பிறையை பார்த்து ஒரு துவா ஓதணும், ரசூல்லா மாசம் மாசம் பிறைய பார்ப்பாங்க, பிறையை பார்த்து துவா செய்வாங்க, பிறையை பார்த்து பெருநாள் கொண்டாடினாங்க, பிறைய பார்த்து நோம்பு வச்சாங்க, பிறைய பார்த்து பிற மக்களுக்கு அறிவிச்சாங்க, அப்படிலாம் பிறையை பார்ப்பதே ஒரு சுண்ணா, அது ஒரு இபாதத்து, அந்த இபாதத்தை செய்யணுமே தவிர அது இல்லாம அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எல்லா விஞ்ஞானத்தையும் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கறது வந்து பிழை தவறு. சரி ஹயர் இது பிதாத்தல் கேரியலா சந்தே நான் அப்ப சொல்றேன் இந்த பழச முடிச்சிடுறேன் சொல்ல சொல்லுங்க தா ஆமா மாஷல்லா அதான் ஏறக்குறைய அவரும் கேட்டா நினைக்கிறேன் இல்லையா அதாவது ரசூல் சாஸ்ல வந்து ரெண்டு நேரத்தில் ஆமின்னு சொன்னாங்க சொல்ல அனுமதிச்சாங்கன்னு ஹதீஸ் இருக்குது ஒன்னு தொழுகையில ரயிலில் மகளூபி அலைஹிம் வலாலின் இதுக்கு ஹதீஸ் இருக்குது ரெண்டாவது இந்த குனுத்து ஓரமுல குனுத்து நாசில ஓதுனாங்கல்ல அந்த 70 பேர் கொல்லப்பட்டாங்க அதுக்கு வந்து ரசூல்லா ஓதுனாங்கல்ல அவர் ரசூல்லா ஓதுனாங்க சஹாபாக்கள் ஆமின்னு சொன்னாங்க ஆமீன் ரசூல்லா அனுமதிச்சாங்க அப்படின்னு இருக்குது சரியா இந்த ரெண்டும் டைரக்டாக சராஹத்தன் ஓபனாக இருக்குது அது அல்லாத பாக்கி இந்த மாதிரி சொல்லும் போது நீங்கள் ஆமீன் சொல்லுவது தவறு இல்லை சொல்லிக் கொள்ளலாம் அப்படிங்கறது வந்து இது கூட்டுதுவாடா சேர்த்து சேர்த்து ஓரம் பத்தியலா அதுதான் கூட்டுதுவா இது முடிக்கும் போது துவா சொல்றோம் புரிஞ்சா அந்த ஒன்றன் பின் ஒன்றாக துவா செய்யறோம் பத்தியலா அது அல்ல சஹாபாக்களை பாத்தியலாக்க உதாரணமாக நம்ம தான் நம்மள்ட்ட அந்த சுண்ணத்து இல்லாம போயிட்டாலும் இப்படி கேள்வி எழுந்துகிட்டு இருக்குது சஹாபாக்கள் ஒரு சஹாபி பார்க்கும் போது சலாம் மட்டும் சொல்ல மாட்டாங்க நிறைய துவா செய்வாங்க உதாரணமா அஸ்லஹக்கல்லா அப்படிங்குவாங்க அல்லாஹக்கல்லாஹு சின்னக்க அப்படிங்குவாங்க அல்லாஹு யோஃபிக்குக்க அப்படிங்குவாங்க அல்லாஹு யஹ்ஃபலுக்க கேள்விப்படுறீங்களா என்ன பண்ற சொல்லி தர மாட்டேங்கிறாங்க மல்ட்ட ஆனா ஹதீஸ் இருக்குது புரிஞ்சா நம்ம சலாம் மட்டும் அதோட விட்டு போயிடுறோம் சஹாபாக்கள் அதை தாண்டி துவாவில் துவா வார்த்தை சொல்றாங்க உதாரணமா பாருங்களேன் ஒரு ஃபேமஸான ஹதீஸ் வருதுல இங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல காசு பணம் பத்தலன்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட சண்டை போட்டாங்க வாக்குவாதம் பண்ணாங்க அப்படி வாக்குவாதம் பண்ணும் போது வீட்டுக்கு போனது யாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டாங்க வீட்டை காசு புதுன்னு சவுண்ட் வந்துகிட்டு இருக்குது மனைவிமார்கள் வந்து காசு பத்தல ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போய் கதவை தட்டுறாங்க ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டாங்க அவர் ஆனா உமர் அப்படின்றாரு ஆனா உமர்ன்ற உனையுமே சத்தம் போட்ட மனைவிமார்களை கப்சி புட் ஆயிட்டாங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க இத பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ்வுக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏன் மனைவிமார்கள் எனக்கு பயப்படாம உமருக்கு இவ்வளவு பயப்படுறாங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே வீட்டை தொடக்கிறாங்க சரியா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிரிச்ச முகத்தை உமர் அலி அல்லாஹ்னு பாக்குறாங்க பார்த்தவனே சொன்னாங்க அல்லாஹ்க அல்லாஹு சின்னக்க யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே ஆயுள் முழுக்க அல்லாஹ் உங்களை இப்படி சந்தோஷமாக சிரித்தபடி வைப்பானாக துவாவா துவா இல்லையா அது மாதிரி இமாம்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது அல்லாஹு யஹ்ஃபலுக்கும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக துவா செய்வாங்க அல்லாஹு யுவஃபிக்குக்கும் அல்லாஹ் உங்களை பொருந்தி ஒண்ணும் இல்ல சஹீஹ் முஸ்லிம் இருக்கிற அதனுடைய முன்னுரையை படிச்சு பாருங்க சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரையை படிச்சு பார்த்தால இமாம்கள் சஹாபாக்கள் எப்படி பரஸ்பர ஒருத்தர் கொடுத்து துவா செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இருக்குது அந்த அப்படி கேட்கணும் பத்தியால ஒரு வார்த்தை அது காமின்னு சொல்ல தப்பு கிடையாது புரிஞ்சா நான் ரபனாத்னா ஃபி துனியா கேட்கறது வந்து ரசூல் சாஸ்லாம் அவங்க கேட்ட துவாக்கள்லயே அதிகம் கேட்ட துவா இது ரபனாத்னா ஃபி துனியா இந்த என்னப்பா இவ்வளவு வருது அடேங்கப்பா சரி சரி இந்தாங்க நான் இன்னும் சரியா அதனால கேட்கலாம் அது காமின் சொல்லலாம் சரி இந்த பெண்களுடைய இதுக்கு மட்டும் சொல்லிட்டோமா என்ன முடிச்சிடுறேன் எந்த கல்ச்சரத்தா பிதாத்தா நான் சொல்றேன் யாரும் தப்பா எனக்கு கூடாது இந்த பிதாத்துகள் பிதாத்துங்கிறது வந்து பாதி ஆலிமுசாக்களுக்கு தெரியும் பாதி ஆலிமுசாவுக்கு தெரியாது எந்த ஆலிமுசாவுக்கு தெரியும் சொன்னா ஒழுங்கா படிச்ச ஆலிமுசாவுக்கு தெரியும் புரிஞ்சா கரெக்டா கரெக்டா கிராமர் போக்குவரத்து ஹதீஸ் கிதாபு குர்ஆன் எல்லாம் படிச்சிருந்தா ஆஹா இதெல்லாம் பிதாத்து பெரிய பாவம் அப்படி தெரியும் ஒழுங்கா படிக்காம அறகுறையா படிச்சிருந்தா தெரியாது தெரியாது புரிஞ்சா இப்ப இந்த பிதாத்து வர்றதுக்கு ஆலிமுசா மட்டும் காரணம் இல்ல உங்களை மாதிரியான மக்களும் காரணம் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் காரணம் பணக்காரவங்களும் காரணம் சரியா பாவத்துல 50-50 தான், சரியா? 100 அடியில வந்து 50 நீங்க வாங்கிக்கிறனும், 50 அந்த அவங்க வாங்கிக்கிறவாங்க, அப்படித்தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ஒரு ஆலிமிசா வந்து அவர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்துக்கிறாரு, நீங்க பள்ளிவாசல இமாமா சேர்க்கிறிய, அவருக்குன்னு மனைவி மக்கள் இருப்பாங்க, அவருக்கு போதிய சம்பளத்தை நீங்க கொடுக்கணும், அது உங்க மேல கடமை, சரியா? பல கோடி போட்டு பள்ளிவாசல் கட்டிருப்பாரு, மினாராவுக்கு என்ன, பல லட்சம் சம்பா போட்டு மினாராவே கட்டி 40 கிலோமீட்டர்ல எங்க ஊர் பள்ளிவாசல் மினாரா தெரியும், பெருமை, சரியா? பெரும் அவ்வளவு கட்டிருப்பாங்க. அந்த அஜரத்துக்கு சம்பளம் ஒரு 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், புரிஞ்சா? இப்படின்னு சம்பளத்தை குறைச்சி, ஏன்னா அந்த மனசு இல்ல, மனசு இல்ல, புரிஞ்சா? குறைச்சி கொடுக்கும் போது அவர் மனுஷன் தானே, அவருக்கு பொண்டாடி பிள்ளை இருக்கும்ல, உங்களை விட அவங்களுக்கு ஜாஸ்தியா பிள்ளைங்க இருக்க வாய்ப்பு இருக்குது, புரியுதா? அவ பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும், மருத்துவம் பார்க்கணும், சாப்பிடணும், எவ்வளவு செலவு இருக்குது, நீங்க கொடுக்கற 10,000 ரூபாய் பத்தாது, 15,000 ரூபாய் பத்தாது. அப்ப அவர் என்ன செய்வாரு? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வழி இல்ல. அதனால்தான் பல நிர்வாகத்துல பள்ளிவாசல்ல அஜரத்து 10,000 ரூபாய் சம்பளம், உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியா கிடைக்கும், சரியா? அப்படி சொல்லியே சேர்ப்பாங்க. அப்ப என்ன, மூத்தா போனா அதுக்கு ஒரு ஃபாத்திஹா, 30 ஒரு ஃபாத்திஹா, 4 ஒரு ஃபாத்திஹா, மூத்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபாத்திஹா ஃபாத்திஹா ஃபாத்திஹா, சரியா? அப்படின்னு போட்டா அந்த ஃபாத்திஹா ஓரனால சாப்பாடும் கொடுத்துருவாங்க, ஒரு சின்ன ஒரு கவர். ஆனா உங்களை கொச்சப்படுத்துறத சொல்ல வரல, இப்ப ஆரம்பிச்சு சொல்ல வர்றேன், புரிஞ்சா? இப்படின்னு கொடுத்துறாங்க. பாவம் அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய வறுமை, அந்த வறுமையில அந்த சாப்பாடு கிடைக்குது, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா காசு கிடைக்குது, அதை வச்சு கொண்டு போயிடுறாங்க. அந்த நிலைக்கு தள்ளியது நீங்களோ தான், பள்ளிவாசி நிர்வாகிகளும் பணக்காரர்களும், புரிஞ்சா? நீங்கள் ஒழுங்கா இருந்து அவருக்கு வந்து போதிய சம்பளத்தை கொடுத்தீங்க, அவர் அந்த வேலை செய்வாரா? அவரே ஹராமன்றுவாரு. ஒண்ணுமில்ல, ஃபாத்திஹா ஓதக்கூடிய ஆலிமிசா கூப்பிட்டு ஃபாத்திஹாலாம் ஓத வச்சு எல்லாம் நல்லா ஓத வச்சுட்டு அவரை வீட்டுக்கு போற டயத்துல, அஜாத்து ஃபாத்திஹா ஓதனே இல்ல, குரான்லாம் ஓதனையே, இதுக்குரிய கூலி அல்ல உங்களுக்கு மறுமையில தருவான், போயிட்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சாப்பாடு ஈப்பாடு கொடுக்காம கவர் கொடுக்காம அனுப்பிட்டு, அவரே சொல்றாரு பாத்தியா அவரு ஹராம் பிதாத்துன்றாரு, புரிஞ்சா? நீங்க கொடுக்கறத வச்சுதான் அவர் வழி இல்ல, அவருடைய பொழப்பு அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால அவங்க மேல தப்பு இருக்குது இல்லையா? அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, புரிஞ்சா? உங்களோ மேலையும் தப்பு இருக்குது. இப்ப நான் சவுதியில வேலை செஞ்சேன், எங்க சென்டருக்கு ஏத்த மாதிரி பள்ளிவாசல் இருக்கும், அந்த பள்ளிவாசலுடைய மோயினார் வருவாரு, மோயினார் வந்து BMW கார்ல வருவாரு, பள்ளிவாசல் மோதினாரு BMW கார்ல வந்து, ஏத்தா ஆஃப் பண்ணிட்டிய, சரி, கொஞ்சம் சிரமமா உள்ளவங்க வெளியேலயே போய் நின்றுக்கலாம், கொஞ்சம் வயசானவங்க பாத்துக்கங்க, 5 நிமிஷமா இல்லைன்னா உங்களை கூப்பிடுவேன், சரியா? சரி, ஹையர், சரி, சரியாத்தா, சரியாத்தா? அப்ப அவர் BMW கார்ல வந்து வாங்க சொல்லுவாரு, பாய் நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்ப நான் நினைப்பேன், நம்ம ஊர் அஜரத்துக்கு 2-வீலர் வாங்கவே காசு இருக்காது, அஜரத்துக்கு, புரியா? சைக்கிள் வாங்குறதுக்கு பத்தாது, இவர் BMW கார்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு மாஷால்லா சம்பளம் ஜாஸ்தியா கொடுக்கறாங்க. அப்படி சம்பளம் ஜாஸ்தியா கொடுக்கறனால அவர் தப்பு செய்ய மாட்டாரு, நீங்களோ கம்மியா கொடுக்கறீங்க, வழி இல்ல செய்யறாரு, சரியா? அந்த பாவத்தை யார் அந்த அவங்களும் சேர்த்து வாங்கிக்கிறனும், ஓகே? அப்புறம் ரமலான் மாதத்தில் மாதவிடாய் நேரத்தில் விடுபட்ட நோன்புகளை ரமலான் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய சவ்வால் மாதத்தில் அந்த விடுபட்ட நோன்பை வைத்து விட்டு பிறகு சவ்வாலுடைய 6 நோன்பை வைக்கலாமா, இல்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான மாதம் வருவதற்கு முன்னாகவே அந்த நோன்பை வைக்கலாமா? என்ன கேக்குறாங்கன்னா, பெண்களை வந்து ரமலான்ல மாத விளக்குல நோன்பு விட்டுருவாங்கல்ல, அந்த விடுபட்ட நோன்பை வச்சிட்டுதான் சவ்வால் 6 நோன்பு வைக்கணுமா? கேள்வி புரியுதுல? அந்த விடுபட்ட நோன்பை வச்சிட்டு தான் 6 நோன்புகள் வைக்கணுமா, இல்ல 6 நோன்புகளை வச்சுப்புட்டு விடுபட்ட நோன்பு அடுத்த வருஷத்துக்குள்ள வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களும் சொல்லுங்க பாக்குறேன், சரியா? இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு, சரியா? சரி, ஓகே ஓகே ஓகே, ஹையர் ஹையர். என்ன அப்படின்னு சொன்னா, 6 நோன்பு நீங்க வச்சிடணும், சரியா? 6 நோம்பு என்ன செஞ்சேன், வச்சிருந்த ஏன்? 6 நோம்பு என்பது சவ்வால் மாதத்தில் தான் வைக்க வேண்டுமே தவிர வேறு மாதத்தில் வைக்க கூடாது, முடியாது. அந்த சவ்வால் மாசத்தை 30 நாட்களுக்குள்ள நீங்க முடிஞ்சா தொடர்ச்சியா வைங்க, முடிஞ்சா தொடர்ச்சியா வைங்க, முடியாட்டி விட்டு விட்டு வச்சுக்கிறங்க. ஆனா எதுக்குள்ள வச்சு ஆவன, அந்த சவ்வால் மாசத்துக்குள்ள அந்த ஆறு நோம்பை நீங்கள் வைத்து விட்டால் நீங்க வந்து ஆயுள் முழுக்க நோம்பு வச்ச நன்மை உங்களுக்கு அல்லாஹ் தருவான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. புரிஞ்சா? அதனால அது அப்புறம் பாத்துக்கிறோம், எனக்கு தெரியும். சரியா? ஆயுள் முழுக்க கான கசியாமு தஹரின், இவங்க வியாக்கியான வருடம். சரியா? வார்த்தை தஹர், தஹர்ன்றா காலம், ஆயுள். கான கசியாமு தஹரின், ஆயுள் முழுக்க காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப இந்த ஷவ்வால் நோன்பு வந்து அந்த மாசத்துக்குள்ள வச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க விடுபட்ட ஃபர்த் நோன்பு இருக்கு பத்தியெல்லாம், அதுக்கு இன்னும் உங்களுக்கு 10 மாசம் 11 மாசம் டைம் இருக்குது. புரிஞ்சா? அதுக்குள்ள நீங்க வச்சுக்கிறீங்க. ஐஷா நாகி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, விடுபட்ட நோன்பு எப்பதான் வைப்பாங்க? அடுத்த ஷாபான்ல. இந்த விடுபட்டுச்சுல, இத வர்ற ஷாபான் இருக்கு பத்தியெல்லாம், அடுத்த ரமதாக்கு முந்தைய மாசம் அப்பதான் நோன்பு வைப்பாங்க. அப்படித்தான் வருஷம் வருஷம் வச்சாங்க. அப்படி பார்த்தா ஆயிஷா நாகி என்ன ஆறு நோம்பு வைக்கவே இல்லையோ, வச்சிருப்பாங்கல்ல. அப்ப இந்த ஃபர்து நோம்பு வச்சுக்கிட்டு, ஃபர்து நோம்பு விடுபட்டு இருக்கேன் அதை வச்சிருக்க மாட்டாங்க, ஆறு நோம்பு வச்சு முடிச்சிருவாங்க. அப்புறம் இந்த மாசம் வைக்கலாம், அடுத்த மாசம் வைக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் வைக்கலாம், இப்படி போவாங்க. அப்புறம் ஷாபான் மாசமே வந்துடும், விட்டா அடுத்த ரமலான் வந்துடும், அந்த ரமலானுக்குள்ள வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு ஆயிஷா நாகி வச்சாங்கன்னு புகார் ஹதீஸ் வருது. அதனால என் அருமை தாய்மார்களே, நீங்க ஷாபான் மாசத்துல ஆறு நோம்பு வச்சிருங்க, அப்புறம் விடுபட்ட நோம்பு உங்களுக்கு எப்ப வைக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ரமதானுக்குள்ள, அடுத்த ரமதானுக்குள்ள இன்ஷாலா வச்சு முடிச்சிருங்க. சவ்வாலுடைய ஆறு நோம்பை அந்த மாதத்தில் தான் நோக்க வேண்டுமா அல்லது வரக்கூடிய வேறு எந்த மாதத்திலும் வைத்துக் கொள்ளலாமா? நான் பதில் சொல்லியாச்சு. சரியா? சேத்துல வச்சிடாதீ, உன்ன சொல்லாத இதெல்லாம் இருக்குது. மாதவிளக்கு பெண்கள், இங்கு நாம் பள்ளியில் தொழுகை நடக்கும் போது வெளியில் அமர்ந்து கொண்டு உங்கள் பயான ஆரம்பிக்கும் போது உள்ளே வந்து அமரலாமா அப்படி கேட்கிறாங்க. உங்களுக்கு சொன்ன மாதவிளக்கு பெண்கள் வந்து 5 வேளையும் செய்யக்கூடாது இல்லையா? எந்த 5 வேளை? தொழுகை, நோன்பு, தவாஃபு, கணவன் மனைவி ஈடுபடுதல், இபாதத்திற்காக பள்ளியில் வந்து தங்குவது, இபாதத்துக்காக அப்படின்ற. அப்ப வந்து தொழுகைக்காக நாங்க வரல, கல்விக்காக வரலாம் தானே. ஏன்னா உங்களுக்கு முஸ்லீமுடைய ஹதீஸ்ல ஆயிஷா நாகி மாத விளக்கா இருக்கும் போது ரசூல் என்ன பண்ணாங்க, பள்ளிவாசலுக்கு போய் அனுப்பிவிட்டு முசல்லா எடுக்க சொன்னாங்க. அவங்க வந்து தொழுகை விரிப்பு எடுத்து வந்தாங்க. ஆயிஷா நாகி மாத விளக்கா இருக்கும் போது பள்ளிக்குள்ள போயிட்டு வந்தாங்க, ரசூல்லா போக சொன்னாங்க அப்படின்னு இருக்குது. குர்ஆனிலேயே சூரத்துன் நிசா 4வது சூராவுடைய 43வது ஆயத்துல, யா ஐயுஹல் லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத வஅன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீலின். மாத விளக்கு அல்லது ஜுனுபாளிகள் வந்து பள்ளிவாசலை தாண்டி போகலாம், உள்ளுக்குள்ள போய் தாண்டி போகலாம், தப்பு கிடையாது அப்படின்னு குர்ஆனிலே ஆயத்து இருக்குது, சூரத்துன் நிசாவுடைய 43வது ஆயத்துல. அப்ப இதுகளை வச்சு உதாரணமாக இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹு அலைஹி, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி, இது வந்து கருத்து வேறுபாடு உள்ள ஒரு மசாலா தான், அது சொல்லிட்டேன். இந்த கருத்துல வந்து கருத்து வேறுபாடு இமாம்களுக்குள்ள இருக்குது. சரியா? இமாம் இப்னு கதீர், இமாம் அஹமது பின் ஹம்பல் பெரிய மேதை. சரியா? இமாம் அஹமது பின் ஹம்பல் போன்ற மேதைகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி பெண்கள் வந்து தொழுகை நேரத்தில் வந்து உள்ள உட்கார்ந்துருக்க கூடாது. தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் கல்விக்காக என்ன செய்யலாம், உள்ள வரலாம், உட்காரலாம், தப்பு கிடையாது அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க. ஆயிஷா போயிட்டு வந்தாங்கல்ல, அதை வச்சு இமாம் அஹமது பின் ஹம்பல் போன்ற முஹத்தித்கள் வந்து சொல்றாங்க, எனக்கும் அது சரியா படுது. அதனால தொழுகை நேரத்தில் நீங்க வெளியே இருந்து போட்டு பயான் டயத்தில் உள்ள வந்து உட்கார்ந்துக்கலாம், தப்பு கிடையாது. உதாரணமா நான் சொல்றேன், ஒரு அல்ஹம்துலில்லா சவுண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு. சரியா? என்ன மேராஜு, ஏசி ஓடுமா? அல்ஹம்துலில்லா இல்ல, சுபஹானல்லா. இப்ப ஏசியை கண்டுபிடிச்சு நம்ம இருக்கிறோம் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க யோசிச்சு பார்க்க. உண்மையை நம்ம அல்லாஹ் தான் மன்னிக்கணும். என்னத்தா ஃபேனு கூட இல்லாம, ஃபேனு கூட இல்லாம அடிக்கிறவே இல்லை. எவ்வளவு ரசூல்லா சஹாபாக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரி ஹைர், சரி ஹைர், சரி ஏத்தா, சரியா? அதனால ஒரு பெண்ணு காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சு முடிச்சிட்டாங்க. புரிஞ்சா? தவாஃப் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு மாதவிளக்கு ஏற்பட்டுருச்சு. அஞ்சு புரியுதா? ஹஜ்ஜிக்கு உமராவுக்கு போறாங்க, பாய் உமராவுக்கு போய் தவாஃப் செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிச்ச பிறகு என்னவாயிச்சு? மாதவிளக்கு ஏற்பட்டுருச்சு. அவர்கள் சஃபா மர்வா சரி செய்யலாமா கூடாதா? ரைஸ் பாய், செய்யலாம் பாய், செய்யலாம் பாய். அதாவது தவாஃபு தான் செய்யக்கூடாது, தவாஃபுக்கு பிறகு அந்த மாதிரி வரிசைன்னு சொன்னா எல்லா இதுல கருத்து வேறுபாடே இல்ல. பில் இத்திஃபாக் எல்லா இமாம்கள் எல்லா முஹத்தீஸ்களும் சொல்றாங்க, அவங்க தவாஃபுக்கு பிறகு உள்ள அந்த ரெண்டு ரக்காத் இருக்கு பத்தியெல்லாம் அதை வேண்டா தொழுவ கூடாதே தவிர, சஃபா மர்வா சாய் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை தடை இல்லை, முடிய வெட்டிக்கலாம் தப்பு இல்லை தடை இல்லை, அந்த உம்ராவை முழுமைப்படுத்திக் கொள்ளலாம், இது பில் இத்திஃபாக். புரிஞ்சா? சஃபா மர்வா வந்து பள்ளியாச ஒரு காலத்துல சஃபா மர்வா வெளியே இருந்துச்சு, இப்ப சஃபா மர்வா இங்க இருக்குது, பள்ளியாசுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்ப பள்ளியாசுக்குள்ளேயே சஃபா மர்வா சாய் பண்ணிக்கலாம் அப்படிதான் எல்லா முஹத்தீஸ்களும் சொல்றாங்க. அதனால தொழுகைக்காக வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காதே, வெளியே இருந்து பயான் டயத்துல வருவது தப்பு இல்லை கூடும். அல்லாஹு தஆலா ஆலம். தேவையில்லை. ஒரே நகைக்கு வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? என்னடா வரலையேன்னு பார்த்த. சரியா? ஒரு பேச்சுக்கு, அதாவது என்ன சொல்றான், கொடுத்த நகைக்கு கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் மறுபடியும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, அல்லது ஒரு பொருளுக்கு லைஃபில் ஒரு முறை கொடுத்தால் போதுமா? புரிஞ்சா? இப்படி உலகத்தில் சரியா ரசூலுல்லாஹ்வுடைய காலம் தொட்டு இதுவரை எல்லா இமாம்கள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் முஹத்தித்கள் அம்புட்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வருட வருடம் கொடுக்கணும். சரியா? அப்படிங்கிறாங்க. இல்லா தமிழ்நாடு. சரியா? தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த புதிய குழப்பம், புதிய ஃபித்னா. மும்பையில் டாக்டர் ஜாகிர் நாய்கிட்ட இதே கேள்வி கேட்டாங்க. இதே கேள்வி, ஒரு நகைக்கு வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் பதில் சொல்றதுக்கு முந்தைய கேள்வி கேட்டாரு, நீங்க தமிழ்நாடா? சரியா? அப்படி கேட்டாரு. அப்போ சர்வதேச அளவுக்கு போய் பார்த்தாலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த குழப்பம், இந்த கேள்வி, இந்த பிரச்சனை. சரியா? அதனால உங்க நகைக்கு வருஷ வருஷம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆனில் பேசுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல வருஷ வருஷம் கொடுக்க தேவையில்லை, ஒரு டைம் கொடுத்தா போதும் அப்படி சொல்றாங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? எல்லாம் ஆதாரம், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம்லாம் கிடையாது, அறிவுபூர்வமான வாதம். என்ன பண்றாங்க? ஜகாத்து காலத்தை சுத்தப்படுத்துதல். ஜகாத் என்ன மேராஜ்? ஜகாத்துக்கு என்ன அர்த்தம்? சுத்தப்படுத்துதல். அப்படித்தானே அர்த்தம். அந்த ஜகாத்து கொடுத்துட்டா அந்த பொருள் சுத்தமாயிருச்சு. உதாரணமா ஒரு 100 கிராம் தங்கம் வச்சுக்கிறோம் வைங்களேன், 100 கிராம் இல்ல, நான் ஏன் லெவலுக்கு சொல்லிட்டேன், 100 பவுன் வச்சுக்கிறோமா? பெரிய பெரிய மக்கள் அவரை மட்டும் பாக்காதி, உங்களை சேர்த்தா சொல்றேன். சரியா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அவ ஒரு 100, சரி பவுன் வேண்டாம் பாய், கிராமே வச்சுக்கிறோம், கணக்கு ஈஸியா இருக்கும். 100 கிராம் தங்கம் இருக்குது, 100 கிராமுக்கு எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்? 2.5 கிராம். சரியா? கொடுத்தாச்சு. கேக்குறாரு, அப்ப 97 கிராம் தங்கம் தான் சுத்தமாயிருச்சே, சுத்தமான பொருளுக்கு மறுபடியும் ஜகாத் கொடுக்கணும், ஆல்ரெடி சுத்தமாயிருச்சே அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்வியே தப்புங்க. ஜகாத் என்பது பொருளை சுத்தப்படுத்துவதற்காக அல்ல, அந்த நபரை, அந்த ஆளை யாரு ஜகாத் கொடுக்கிறாரோ அந்த ஆளை சுத்தப்படுத்துவது. பொருளை நம்ம திருடியா கொண்டு வந்தோம், நம்ம கஷ்டப்பட்ட காசுங்க, ஆல்ரெடி அந்த பொருள் சுத்தம், சுத்தமான பொருளே, அழுக்கு எங்க இருக்குது? நம்மளோட அழுக்கு இருக்குது. நீங்க ஜக்காத்து கொடுக்கறனால உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களை அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. பொருளை அல்ல, பொருளை அல்ல, கொடுக்கக்கூடிய நபரை. அப்படிதான் குர்ஆனே சொல்லுது. சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 9, சரியா? சும்மா டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். நீங்க டைரக்டா எடுத்து, என்னுடைய வியாக்கியானம்லாம் கிடையாது, நேரடி பொருள். ஹுதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாதக ஸகனுல்லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நபியே, அவர்களிடமிருந்து ஜகாத்துக்குரிய பொருளை பைத்துல் மாலுக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சரியா? பெற்றுக்கொண்டு அந்த மக்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். அவர்கள் தரக்கூடிய ஜக்காத் என்பது துதஹீருஹும், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஜக்காத் யாரை சுத்தப்படுத்துது? பொருளை அல்ல, பொருளை அல்ல. யாரு தர்றாரோ அவருடைய ஒரு வருஷ பாவத்தை ஜகாத் மன்னிக்குது. அவர் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறான். பாவ மன்னிப்பு, பேராசை, அதெல்லாம் வந்து என்னது, அழுக்கு. சரியா, இந்த பேராசை, செக்ஸ் சம்பந்தப்பட்ட இது, தப்பு, பாவம், இதெல்லாம் வந்து இஸ்லாம் வந்து அழுக்குன்னு சொல்லுது. அந்த மாதிரியான அழுக்க விட்டு மன்னிச்சு அவர் அல்லாஹ் சுத்தப்படுத்துறான் அப்படின்னு குர்ஆன் சொல்லி சொல்லி காட்டுறான். அப்ப ஆள அல்லாஹ் சுத்தப்படுத்துறானே தவிர எதை சுத்தப்படுத்தல, பொருளை சுத்தப்படுத்த வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி இது சுத்தம். புரிஞ்சா? அதனால அடுத்த வருஷம் ஒரு வருஷம் ஆயிருச்சு, அந்த ஒரு வருஷத்துக்கு அவர் பாவம் செய்வாரா மாட்டாரா? செய்வாரல. மறுபடியும் அவரை சுத்தப்படுத்தணும்ல, என்ன செய்யணும், திருப்பி நீங்க கொடுக்கணும். இப்படி உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று குர்ஆனே சொல்லுது. இப்படித்தான் ரசூல்லா சொன்னாங்க, இப்படித்தான் சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படித்தான் சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினாங்க, அப்படிலாம் இருக்குது. நம்ம தான் அதை கொடுக்க கூடாம இருக்கிறதுக்காக ஒரு வியாக்கியானம் பண்ணி விட்டு குர்ஆனுக்கு மாத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஹதீஸ், அபூதாவுல ஹதீஸ் வர, யார் ஒரு பொருளுக்கு வருடா வருடம் ஜகாத் கொடுத்தாரோ அவர் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார். நேரடி குல்லு ஆமீன், குல்லு குல்லுண்டா எல்லாம், ஆமுடா என்ன, வருஷ வருடா வருடம் ஜகாத்து கொடுத்தாரோ அவர் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார். வருட வருடம் ஜகாத்து கொடுங்க, நேரடி ஹதீஸே வருது அபூதாவுதுல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ்ல டைரக்டா வருது. சஹாபாக்கள் அப்படிதான் கொடுத்தாங்கன்னு இருக்குது. கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு நேரடியா ஹதீஸ் வருது. ஒண்ணுமில்ல, நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் மாஷால்லா தபாரக்கல்லா வியாபாரிகள், கணக்கு நல்லா தெரியும். சரியா, ஆடு இருக்கல பாய், ஆடு, ஆட்டுக்கு வந்து ஜகாத் உண்டா இல்லையா? உண்டு. ஒருத்தர்கிட்ட 1 to 40 வரை ஆடு இருந்தால் அதன் மீது ஜகாத் இல்லை. இல்ல பாய், கொடுத்தா கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ், தாங்க, தப்பு கிடையாது. ஆனா மார்க்கத்துல இல்லை, வந்துறேன் சோயசோன ஈஜ் இன்ஷால்லா. சரியா, 1 to 40 வரை உங்க பண்ணையில, இஸ்மாயில் பாய், உங்க பண்ணையில 1 to 40 ஆடு வரை இருந்தால் அதன் மீது என்ன இல்ல, ஜகாத்து இல்லை. 41 to 120 வரை ஆடுகள் இருந்தால் ஒரு ஆடு ஜகாத்து கொடுக்க வேண்டும். கணக்கு புரியுதா? 41 to 120 வரை இருந்துச்சாக்கு ஒரு ஆடை ஜகாத்த கொடுக்கணும். 121 to 200 ஆடுகள் இருந்துச்சாக்க என்ன செய்யணும், 2 ஆடை ஜகாத்த கொடுக்கணும். 201 to 300 இருந்துச்சாக்க 3 ஆடு ஜகாத்து கொடுக்கணும். மேல போக மேல போக ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி கிதாபு ஜகாத்ங்கிற பாடத்துல பதிவு பண்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ஒருத்தர்கிட்ட 100 ஆடு இருந்துச்சு, எத்தனை ஆடு ஜகாத்து கொடுக்கணும்? தெளிவா சொல்றேன், சரியா, எத்தனை கொடுக்கணும்? சரிதான், நீ சொன்னது கரெக்ட். சரியா, 100 ஆடு இருக்குது, 100 ஒரு ஆடு ஜகாத்தை கொடுக்கணும் பாய். சரியா, அப்ப எவ்வளவு போயிருச்சு, 1 போயிட்டா 99 இருக்குது, 99 இருக்குது. ஓகே, அடுத்த வருஷம் ஒரு 30 ஆடு வாங்கினாரு, அது குட்டி போட்டுச்சு. கணக்கு புரியுதா? அடுத்த வருஷம் என்ன, ஒரு 30 குட்டி போட்டுருச்சு, எத்தனை ஆயிருச்சு, 129 ஆயிருச்சு. கணக்கு புரியுதா உங்களுக்கு? 129 ஆயிருச்சு. இவர் எத்தனை ஆடை ஜகாத்த கொடுக்கணும்? 2 ஆடு தானே, ஏன்னா 129 ஆயிருச்சு, 121 தாண்டிடுச்சுல, அவர் என்ன செய்யணும், 2 ஆடையும் ஜகாத்தா கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, ரசூல்லா சொன்னாங்க, அப்படின்னு ஹதீஸ் இருக்கு பாய். இப்ப இவங்க சொன்ன மாதிரி நான் சொல்றேன், அவர் தான் 100 ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டார்ல, 99 ஆடு சுத்தமா போயிருச்சுல, புரிச்ச கணக்கு புரியுதா? 100 ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுத்தாங்க, 1 கொடுத்தாருலங்க, 99 சுத்தமாயிருச்சுல, அப்புறம் புதுசா 30 ஆடை வந்துச்சு, அந்த 30க்கு தேவையில்லையே, 30 வந்துச்சு, 1 to 40 ஜகாத்து கொடுக்கணும், அது தேவையில்லையே அப்படின்னு என்னுடைய கணக்கு, நான் கணக்கு போடல, இந்த கணக்கு யாருடைய கணக்கு, ரசூலுல்லாஹ் போட்ட கணக்கு, புகாரில கிதாபு ஜகாத்த படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். புரிஞ்சா? அப்ப நீங்க ஜகாத் கொடுக்காம இருக்கலாமா? கொடுக்கணும். அப்ப கொடுத்ததையும் சேர்த்து என்ன செய்யறோம், கணக்கு போடுற, ரசூலா கணக்கு போட்டாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அதனால ஒழுங்கா கொடுத்து அல்லாட்ட தப்பிச்சுக்கிறங்க. சரி, நீங்களும் கேளுங்க, கேளுங்க தா. ஆமா மஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். கொடுக்கறவங்களுடைய பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பானா, அம்புட்டு பேருடைய பாவத்தை மன்னிப்பானா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த எல்லோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த குடும்பம் கணவர் கொடுக்கறாருடா, கணவர் மனைவி மக்கள் எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். எப்ப தெரியுமா மன்னிக்க மாட்டான்? கணவர் கொடுக்கும் நம்ம பெண்கள் அப்படி கிடையாது மாஷால, நம்ம பெண்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு கணவர் கொடுக்கும் போது மனைவி ஏங்க கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு தடுத்தா உங்களுக்கு இப்ப நன்மை போவாது. புரிஞ்சா? நன்மையை செய்யறத தடுத்தா நன்மை போவாது. தடுக்காம மஷாலா கொடுங்க ஜி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பெண்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க, அதுலயும் குறிப்பா கீழே உள்ள பெண்கள் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. சரியா? அதனால அது அந்த குடும்பத்துக்கே இன்ஷா அல்லாஹ் போகும். அதுக்கு முந்தைய கைத்துக்குனாரு. நம்ம துவா செய்யும் போது அல்லாஹ்வை நண்பராக நினைச்சு துவா செய்யலாமா அப்படி கேக்குறாங்க. அப்படி துவா செய்யக்கூடாது. அல்லாஹ்வை எஜமானனாக நினைத்து துவா செய்யணும். துவாவுல வந்து பணிவு, நண்பர்கிட்ட வந்து பணிவு இருக்காது, அந்த ஒரு இது இருக்க. புரிஞ்சா? நீ தான் அல்லாஹ், உன்னை விட்ட ஒரு எதுவுமே இல்ல அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்டி நெருங்க. அதை ஹலீலாக நினைச்சு நெருங்காதிய, எஜமானனாக நினைச்சு நெருங்குங்க. நீங்க அல்லாட்ட பேசுங்க கண்டிப்பா. ஹலீல்ங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, அவர் ரப்புல் ஆலமீன். புரிஞ்சா? ரப்புல் ஆலமீனை ஹலீலாக நம்ம, ஹலீல் என்ன? தோஸ்து. புரிஞ்சா? ரப்புல் ஆலமீனாவ, ஆனா ரப்புல் ஆலமீன்ட்ட நீங்க நெருங்குங்கள், அவன் உங்கள்கிட்ட நெருங்குவான். நீங்க ஒரு அடி வச்சா அவன் வந்து பல ரெண்டு அடி வைப்பான். நீங்க ஜான் நெருங்கினா அவன் மொளை நெருங்குவான். நீங்க நடந்து வந்தா ஓடி வருவான். அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. நெருங்குங்கள், நெருக்கமா பேசுங்க, அதெல்லாம் மார்க்கத்துல கூடும். ஆனா அந்த ஹலீலுங்கிற வார்த்தை வந்து தப்பான வார்த்தை. ரப்புல் ஆலமீன வந்து ஹலீலுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, அவர் ரப்புல் ஆலமீன். சரியா? உங்களுடைய இது கரெக்ட் தான், செய்ய போறது கரெக்ட் தான், இந்த வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது. புரிஞ்சா? சொல்லுங்க தா. சரியா மொனிய? சரி. வெளியூருக்கு போறாராம், அசல தொழுகை நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் ஊர் தொழுகலையோ? என்ன கேக்குறாருன்னா, வெளியூருக்கு போறேன், அசர் ஜமாத் நடந்துகிட்டு இருக்குது, அசரையும் மகரிபையும் சேர்த்து ஜம்மு பண்ணிக்கலாமா? கேள்வி புரியுதா? அசரையும் மகரிபையும் அதான கேக்குறீதா அப்படி கேக்குறாப்ல. இல்ல தம்பி, நீங்க எப்படி ஜம்மு பண்ணு சொன்னா, லுஹாரையும் அசரையும் மகரிபையும் இஷாவை சுபுஹோ தனியா இப்படிதான் ஜம்பு பண்ணணும். புரிஞ்சா? சுபுஹோ போய் எதுலையும் சேர்த்து ஜம்பு பண்ற கூடாது. அச்சா, அப்புறம் அசர கொண்டு போய் மகரிபில் சேர்க்க கூடாது. சரியா? ரசூல்லா வந்து பகல் நேர தொழுகை, இரவு நேர தொழுகை அப்படி பிரிச்சுக்கிறாங்க. லுஹாரையும் அசரையும் ஜம்மு கசர் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும்? மகரிபை இஷாவையும். லுஹர் வக்த ஆரம்பிக்குதா? ஒரு 12:30 மணிக்கு ஆரம்பிக்குதா? அசர வக்த எப்ப முடியுது? ஒரு 6:30 மணிக்கு முடியுதா? இந்த 12 to 6 உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கியதோ அப்ப லுஹர் 2 ரக்காத், அசர் 2 ரக்காத். டைம் கிடைச்சா தொழுவுங்க. உங்களுக்கு இமா பின்னால எப்படி? இமா பின்னால ஒரு ஒரு தொழுவு தொழுவிய, 4 ரக்காத் தொழுவிய. இவர் என்ன தெரியுமா கேக்குறாரு? எப்பா சரியா? அடேங்க அப்பா, இந்த 2 in 1 ஆக்கலாமான்னு கேக்குறாரு பாய். இப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம மக்களுக்கு தான் மூளை வேலை செய்யும். சரியா? லூகரு தொழுவல பாய், லூகரு தொழுவல. இங்க இருந்து மெட்ராஸுக்கு போயிட்டாரு. மெட்ராஸ்ல பள்ளியாசலுக்கு போனா அசர் ஜமாத் நடந்துகிட்டு இருக்குது. அவர் அந்த இமாமும் 4 ரக்கா தொழுவ பாரு. அப்ப 2 ரக்காத்த லுஹருக்கிற நீயத்திலையும் அடுத்த 2 ரக்காத்த அசருக்கிற நீயத்தை தொழுதுக்கலாமா? அந்த பேச்சே இருக்க கூடாது. புரிஞ்சா? லோக்கல் இமாம ஃபாலோ பண்ணா அந்த இமாம் எத்தனை ரக்கா தொழுவாரோ அத்தனை ரக்காத்த நீங்க தொழுவரும். நீங்க குறைச்சு தொழக்கூடாது. அந்த இமாமை பின்பற்றி விட்டால் 4 ரக்காத்த 4 ரக்காத்தான் தொழுவரும். அந்த 4 ரக்காத்த நீங்க நீங்க லூகருங்கிற நீயத்தை தொழுவுங்க, அவருக்கு அசலா இருக்கேன். உங்க நீயத்து என்ன? லூகருங்கிற நீயத்துல தொழுவுங்க நாலு ரக்காத்து, அப்புறம் ஜமாத் முடிஞ்சிடும். முடிச்ச பிறகு அசலுங்கிற நீயத்துல ரெண்டு ரக்கா தொழுவுங்க. ஓகே, இந்த பெண்களுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். சொந்த வீட்டுக்கு ஜக்காத் இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப என்னிடம் வீடு கட்டும் அளவிற்கு பணம் இருக்கிறது, அந்த பணத்திற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? இது வந்து குறுக்கு விசாரணை. உங்கள்கிட்ட வந்து சொந்தமா வீடு இருக்குன்னு சொன்னா நான் சொல்ல லா ஜக்காத் ஃபில் முஸ்தாமல், உங்களுடைய ஓன் யூஸ், சொந்த வீடு, சொந்தத்துக்காக யூஸ் பண்ற ஒரு வீடு, சொந்தத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம், அதன் மீது ஜக்காத் இல்லை அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. சரியா? நீங்க வந்து ஒரு 2 கோடி ரூபா போட்டு, 3 கோடி ரூபா போட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீ, கட்டி முடிச்சிட்டீங்க, யார குறைய 90-95%, அந்த வீட்டுக்கு என்ன இல்ல? ஜக்காத்து இல்லை. ஏன்னா நீங்க பயன்படுத்துறதுக்காக வச்சுக்கிட்ட வீடு, புரிஞ்சா? அத கட்டுறதுக்கு முன்னால கையில காசு வச்சுக்கிறீங்க பத்தியாலா, அப்ப அது மேல ஜக்காத் இருக்கும். அந்த காசு ஒரு வருஷமா அப்படி இருந்தா, அந்த காசு ஒரு வருஷமா இருந்தா ஜக்காத் கடமை. சரியா? நீங்க உண்மையிலேயே கட்டுறீனா ஒரு வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு மாசம் வச்சுக்கலாம், 2 மாசம் வச்சுக்கலாம், 3 மாசம் வச்சுக்கலாம், அதுக்கிடையில ஒரு வழி கிடைச்சிருமா இல்லையா? காலக்கெடு என்ன? ஒரு வருஷம் தான் டைம். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க பிஸ்மில்லான்னு கட்ட ஆரம்பிச்சிடணும். கட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்னா அதன் மீது, ஏன்னா அது கட்டமானதுக்கு போய்கிட்டு இருக்குது, அதன் மீது ஜக்காத் வந்து இல்லை. இல்ல ஒரு வருஷமா நீங்க கட்டவே ஆரம்பிக்கலே அப்படின்னு சொன்னா அது ஜக்காத்துக்குரிய நிசாபுக்கு வந்துடும், நீங்க ஜக்காத்து கொடுத்துடணும். ஒரு முடிவெடுத்தா ஒரு வருஷம் தான் டைம், அதுக்குள்ள நீங்க வேலையை ஆரம்பிக்கணும். சரியா? அப்புறம் சொத்து பிரித்தல் ஆண்களுக்கு எப்படி, எவ்வளவு பெண்களுக்கு எவ்வளவு என்பதை கூறவும். ஆண்கள் பெண்கள்னா யாருக்கு என்ன? எல்லாருமே ஆண், எல்லாருமே பெண் தான் இருப்பாங்க. நீங்க குறிப்பிட்ட அந்த உறவு முறையை கேட்டாதான் நான் வந்து கரெக்டா சொல்ல முடியும். பொத்தாம் பொது ஆண் சொன்னா வாப்பாவும் ஆணுதான், மாப்பிள்ளையும் ஆணுதான், மகனும் ஆணுதான், பேரன் ஆணுதான். நான் எந்த ஆணுக்கு சொல்றது? நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும், அது கொஞ்சம் டீப்பான விஷயம். அதனால இந்த சகோதரி அதை தெளிவா என்கிட்ட, இந்த இவங்க மூத்தா போயிட்டாங்க, இவருக்கு இன்னார் 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 இருக்கிறாங்க, இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டாதான் சொல்ல முடியுமே தவிர, பொத்தாம் போதுவா இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது எனக்கு. சரியா? இஷாவுடைய வக்தி இந்த உங்களுக்கு அப்புறம் அங்க வந்துடுறேன். சொல்லுங்க ஜி. அதாவது இந்த ஒலு செஞ்ச உடனே 2 ரக்கா துளுறாங்க, இது சுன்னா பாய். சரியா? ஒலுவோடு இருக்கிறது, ஒலு செஞ்சுட்டு ஒலு செஞ்ச 2 ரக்கா துளுறது வந்து சுன்னத்து. நேத்தோட பயன் கேட்டோம்ல இல்லையா? எந்த சஹாபி? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஒலுவோடு இருப்பாங்க, அவங்க ஒலு செஞ்ச உடனேயுமே 2 ரக்கா துளுவாங்க. ஒலு செஞ்ச உடனே 2 ரக்கா துளுவாங்க, அது தஹியத்துல உலு. அதுக்கு பேர் என்ன? தஹியத்துல உலு. அந்த உலுவுக்கு செய்யக்கூடிய அந்த காணிக்கை தொழுகை அப்படின்னு அவங்க தொழுதாங்க. அதுக்காக ரசூல் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை வச்சிருந்தா, ரசூல்லா மேராஜுக்கு போய் பார்க்கும்போது அந்த மாளிகையில ஒரு நடை ஓசை, ஒரு ஆள் போற சவுண்ட் கேட்டுச்சு. யாருன்னு கேட்டா இது வந்து பிலாலுக்குரிய மாளிகைன்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதனால ஒலுவோடு இருப்பது, ஒலு செஞ்சிட்டா தஹியத்துல ஒலு தொழுவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணா. செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஒண்ணும்
வந்துடுறேன்
அந்த மூணுமா ஆயிரும். பள்ளிவாசலுக்கு வந்துட்டா, இல்ல வீட்டுல நீங்க தொழுவுறீ அப்படின்னு சொன்னா அது தஹியத்துல் மஸ்ஜிதாலாம் வராது. சரியா? நீங்க தனித்தனியா நீங்க தொழுவணும் வீட்டுல. இந்த வந்துடும் தாஹா. சரியா? நீங்க தனித்தனியா நீங்க பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இங்க ஒருத்தர் கேட்டார்ல, இஷாவுடைய வக்தி எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது, எப்ப ஆரம்பிக்குது? மகரிபுக்கு பிறகு எப்ப பிறகு தெரிஞ்சவங்க சொல்லுங்களே. ஒரு மணி நேரம் ஷஃபாக்கு மாஷா அல்லா தபாரக்கல்லா பாரக்கல்லா ஃபீக்கும் அல்ஹம்துலில்லா. ஒரு மணி நேரம் இல்ல ஜி, ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு மணி நேரமும் 20 நிமிஷமும் சூரியன் மறைஞ்ச உனையும் மகரிப வக்தி வந்துருமா? அந்த மகரிப வக்தி எப்ப முடியும் சொன்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் இருக்கும், குறைஞ்சது 1.5 மணி நேரம், கூடியது 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஒரு பேச்சுக்கு 6.5 மணிக்கு மகரிப வக்தி வந்துருச்சு சொன்னா இஷா வக்தி எப்ப வர? 7:45 to 7:50 இதான் கணக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நான் இப்ப உள்ள நடைமுறை கணக்கு சொன்னேன். ஹதீஸ் பிரகாரம் பாத்தியலாக்க சூரியன் வந்து மறையுது பத்தியலா, கிழக்கிற மறையுமுல மேற்கு மறையுமோ, மேற்கு மறையுதுல, மேற்குல மறைஞ்ச உனையுமே மகரிப வக்து வந்துடும். நீங்க மேற்க பாத்தியலாக்க அடிவாரமான சவப்பா இருக்கும் செம்மேகம், அந்த செம்மேகத்துக்கு அரபில பேரு ஷஃபாக்கு. அந்த செம்மேகம் மறையும் வரை மகரிப வக்து இருக்கும். செம்மேகம் மறைகிறதுக்கு சுமார் 1.5 மணி நேரம் ஆகும். செம்மேகம் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா மகரிப வக்து முடிஞ்சு போய் எந்த வக்து வந்துடும்? இஷா வக்து வந்துடும். இப்ப யாரா குறைய இன்னைக்கு பாத்தியலாக்கு 7:30 சுமார் 7:30க்கு என்னவாகிறேன் மகரிப வக்து வந்துடும். இந்த மகரிப வக்தி எப்ப முடியும் இதான் கேள்வி. சாரி சாரி சாரி, சும்மா டெஸ்ட் பண்ணிக்கிட்டதா, சரியா? இஷா வக்து எப்ப முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இஷா வக்தி எப்ப முடியும் சொன்னா பாதி நிஸ்புல் லைல் எப்ப முடியுது? நிஸ்புல் லைல் இரவின் பாதி வந்து விட்டால் இஷா வக்தி முடிஞ்சிடும். ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் சுபுஹு நேரம் வரும் வரை இஷா வக்தி இருக்கும். ரெண்டு ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸ் வந்து பாதி இரவு, இன்னொரு ஹதீஸ் என்ன சுபுக்கு பாங்கு சொல்ற வரையிலும். இந்த ரெண்டு ஹதீஸையும் சேர்த்து முஹத்தித்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாதி இரவுக்குள் நீங்கள் தொழுது கொள்வது சிறந்தது. சரியா? நைட்டு 1:12 மணிக்குள்ள பாதி இரவுக்குள்ள நீங்க தொழுதுக்கிறது என்ன சிறந்தது, நல்லது. இல்ல உங்களுக்கு தொழுவ முடியல, நீங்க டாக்டர் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, பேச்சுக்குத்தான் சிரிக்காதீங்க. என்னடா உங்கள்ட்ட உங்க சொல்லல, டாக்டர் இருக்காங்கல்ல அதுக்காக சொல்ல வர்றேன். நீங்க தியேட்டருக்குள்ள போயிட்டீங்க, ஆபரேஷன் தியேட்டரு புரிஞ்சா, போயிட்டிய ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டிய, அது பால 12 மணி 1 மணி 2 மணி ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க பேஷன் போட்டு மூத்தா போயிருவாரு, அவரு முழுசா முடிக்க வேண்டியிருக்கேன். நீங்க வெளியே வரும்போது நைட்டு 3 மணி 4 மணி ஆயிருச்சு, புரிஞ்சா? அப்படின்னு சொன்னா சுபுஹு வக்து வரவரை தொழுதுக்கலாம், புரிஞ்சா? பாதி இரவு வரை துழுவது சிறந்தது, சுபுஹு வரை துழுவது கூடும். என் பேச்சு புரியுதுல? ஓகே. பெண்களுடைய ஒரு கேள்வி கேளுங்க. தா என்னமா சுபுடைய முன் சொன்னதே, கரெக்டு கரெக்டு கரெக்ட். மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி கேட்கிறாப்புல. தம்பி என்ன கேட்கிறாப்புல சொன்னா சுபுவுக்கு முழிச்சு முன் சுன்னத்த வீட் கேளுங்கத்தா, முன் சுன்னத்த வீட்டுல தொழுவுறதான் சிறந்தது, சுன்னத்துகள்லாம் வீட்டுல தொழுவுறது வந்து நல்லது சிறந்தது. நீங்க 2.5 காத்து வீட்டுல தொழுதுட்டிய, தொழுதுட்டு பள்ளிக்கு வர்றிய, 5:45 பள்ளிக்கு வந்துட்டிய, 5:20 அல்லது 25 தான் காமத்து, புரியுதா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது. இல்ல நானா வீட்டுல சுன்னா தொழுதுட்டான்ல, இங்க வந்து உட்கார்ந்துக்கிடுவேன் அப்படின்னு உட்காரக்கூடாது. இங்க வந்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவணும். பள்ளியுடைய காணிக்கத்தில் இருக்கு பத்தியலா, ஏன்னா ஒருத்தர் வந்து பள்ளிக்கு வந்தால் அவர் லா எஜ்லிஸ் உட்கார வேண்டாம், இல்லா சல்லா ரகஅதைனி 2 ரகஅத்துகள் தொழாத வரை. எந்த அளவுக்குன்னு சொன்னா தடை செய்யப்பட்ட நேரங்கள் இருக்கு பத்தியலா, இப்ப அசருக்கு பிறகு, அசருக்கு பிறகு, அது மாதிரி சுபுஹுக்கு பிறகு, அதெல்லாம் நஃபிலுகள் தொழுவுறதுக்கு தடை செய்யப்பட்ட நேரம். அந்த தடை செய்யப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் தஹியத்துல் மஸ்ஜித் தொழாமல் என்ன செய்ய வேண்டாம், உட்கார வேண்டாம். புரிஞ்சாத்தா? இந்த தஹியத்துல் மஸ்ஜித், ஜனாசா தொழுக, அதெல்லாம் தடை செய்யப்பட்ட நேரத்தில். இஷா அசருக்கு பிறகு தொழுகலாம்ல, ஜனாசா தொழுக, சுபுஹுக்கு பிறகு தொழுகலாம்ல, அது மாதிரி தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுக்கலாம், தொழுவணும். இந்த பெண்கள் கேள்விக்கு வந்துடுறேன். மனைவிக்கு வீட்டு வேலைகளில் கணவர் உதவி செய்யலாமா? கேட்டால் நான் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதற்கு தண்டனை உண்டா? சரியா, இதுல என்ன ஜோக்குண்டா? இந்த கேள்வி யாருடைய கேள்வின்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த எழுத்து என் ஒய்ஃபுடைய எழுத்து. சரியா, அது அது கேள்வி கேட்டிருக்கா அல்லது யாரும் கேட்க சொல்லி கேட்டிருக்கா தெரியல, நமக்கு தெரியுமில்ல இந்த எழுத்துக்கு தெரியுமில்லத்தா? அதை வச்சு சொல்றேன். மனைவிக்கு வீட்டு வேலைகளில் கணவன் உதவி செய்யலாமா கேட்டால் நான் ஏன் செய்ய? நானும் அப்படி சொல்லவே மாட்டேன், நானும் சமீனா வாத்தானாதான். சரியா, அப்படின்னு கேக்குறாங்க. மனைவிக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், அது சுன்னத்து. நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளை விட பல கோடி மடங்கு உயர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியா இருந்தாங்க, எக்கச்சக்கமான தாவா பணி பொறுப்பு இருக்குது. ரெண்டாவது அந்த நாட்டுடைய அரசர், சாம்ராஜ்யத்துக்கு அதிபரா இருக்கிறாங்க, நிர்வாக வேலை, நிர்வாக வேலை எக்கச்சக்கமா இருக்குது, எவ்வளவு பணி சுமைகள் இருக்கேன். அந்த பணி சுமைகளுக்கு மத்தியிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, வீட்டு வேலை செஞ்சு கொடுப்பாங்க, பாங்க சொல்லிட்டா பள்ளிவாசலுக்கு போயிருவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அதனால நபி ஒரு அதிபராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே வீட்டு வேலையை செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் பிஸ்கோத்து. புரிஞ்சா? அதனால ஒழுங்கா என்ன செய்யணும், வீட்டு வேலையை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்பதாங்க மனைவியோட அண்ணி உண்ணியமா இருக்க முடியும். அதாவது பெண்களை வந்து ஐஸ் வச்சுக்கிறோம், அதான் உண்மை. உங்க அளவுக்கு எனக்கு வயசு அனுபவம் இல்லாட்டியாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சரியா, மனைவிட்ட ஒரு ஐஸ் வச்சுக்கலாம், பத்து சாதிச்சுக்கலாம். சரியா, அப்புறம் கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் சாதிச்சுக்கலாம். பெண்களை டீல் பண்றது வந்து அது தனி கலை. சரியா, அதை கத்துக்கிட்டு வைங்களேன், குடும்பத்துல பிரச்சனையே இல்லாம ஜம்முன்னு போகும். சரியா, அப்படிதான் இஸ்மால் பாய். சரியா, நூத்துக்கு 100% உண்மை. அதை நீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வேலை செய்யல சொல்றேன், செய்யாமலும் தண்டனை. அந்த கேள்வி வராத. அப்புறம் இதுக்கப்புறம் கேள்வி வர்றேன். எங்கள் வாப்பா நாங்கள் சிறிய வயதில் மாற்று மத பெண்களுடன் போய்விட்டார். இப்போது 30 வருடம் கழித்து அவரை ஏற்றுக்கொள்ள செல்கிறார். 30 வருடம் கழித்து அவரை ஏற்றுக்கொள்ள செல்கிறார் சொல்கிறார் ஜசாக்கல்லா சொல்கிறார். அவருக்கு பணிவிடை செய்யாவிட்டால் எங்கள் அம்மாவிற்கு நரகமா? அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா? அவரு ஏதோ இன்னொரு பெண்ணோட போயிட்டாராம், 30 வருஷமா ஆடி ஓடி அடங்கியாச்சு. சரியா, எல்லாம் சக்கராத்து மௌத்து நெருங்கி வந்துகிட்டு இருக்குது. அதனால இப்ப வர்றாரு, என்னை ஏத்துக்கிறங்க, தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, ஏத்துக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட கேட்ட நீ ஏத்துக்கிறங்க, இது உங்களுக்கு அல்லாஹ் வச்ச சோதனை. சரியா, அதுவரை உங்களுக்கு தலாக்கு ஹுலா எல்லாம் ஆகாம, சரியா, தலாக்கு ஹுலா ஆகி வேற ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தா அவர் அணியாக போயிருப்பாரு. நீங்க சொல்றத பார்த்தா வந்து ஏத்துக்கிற சொல்றாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த திருமண ஒப்பந்தம் ரத்த ஆவல, இன்னும் அது கண்டினியூல ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். திருந்தி இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இயலாமல வரது வரை திருந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தா பரவாயில்ல, நீங்க ஏத்து அவருக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை நீங்க செய்யுங்க, அதன் மூலமா சொர்க்கத்துக்கு போங்க, அதன் மூலமா சொர்க்கத்துக்கு போங்க. அதனால மன்னிக்கிறது வந்து பெரிய விஷயம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார யாரையோ மன்னிச்சாங்க, இருக்கிறா இல்லையா? மக்காவுடைய வெற்றியில வஹஷிய மன்னிச்சாங்க, ஹிந்தாவை மன்னிச்சாங்க, என்ன யார் இது, இந்த வர 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 பிளீஸ், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை திட்டமிட்டு கொலை செஞ்சார்ல வஹஷி, அவரை மன்னிக்கிறாங்க. அப்படி கிழிச்சி இதயத்தை கடிச்சு துப்பினாங்கல்ல ஹிந்தா, அவங்கள மன்னிக்கிறாங்க. அப்படி பேரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளவு பெரிய கூட. அது மாதிரி அபூஜகளுடைய மகன் இக்ரிமா, அபூஜகில் மாதிரி அநியாயக்காரரா இருந்தாரு, அவரை மன்னிச்சாங்க அப்படின்னு இருக்குது. அவ்வளவு பெரிய ஆட்களையே மன்னிக்கும் போது நீங்களும் பெரிய மனசு வச்சு அல்லாவுக்காக மன்னிச்சு சேர்த்துக்கிறங்க, ஹிதுமத்து பண்ணுங்க. நீங்க அப்படி சேர்த்து ஹிதுமத்து பண்றனால அவரும் தன்னுடைய தவற வந்து திருந்தி இருப்பாரு, அல்லாட்ட மன்னிப்பு கேட்பாரு. உங்களுக்கு அது மூலமா அல்லா சொர்க்கத்தை தர்றது ஒரு காரணமா வைக்க கூடும். அப்படி செய்யுங்க. கேளுங்கத்தா. இதுக்கப்புறம் வந்துடுறா நிஷால, நீங்க முந்தி தூக்கணையா எக்ஸசைஸ் செய்யறதா, நேர்ச்சை பண்றது, சுண்ணாவா நேர்ச்சை பண்ணுவது கூடுமா கூடாதுன்னு கேக்குறாங்க. தாராளமா கூடுமே, நேர்ச்சை பண்றது கூடும். சில பேர் இங்க சொல்றாங்க அதெல்லாம் கூடாது, அது அல்லாஹ்வுக்கு சர்த்து போடுற மாதிரி இருக்குது, அப்படித்தான கேக்குறிய. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது தமிழ்நாடுங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சா. அதாவது குர்ஆன்லயே சூரத்து தஹ்ரில யூஃபூன பின் நதிரி வயஹாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, சொர்க்கவாசிகளை பத்தி சொல்லும் போது சொர்க்கவாசிகள் நேர்ச்சை பண்ணுவார்கள், நேர்ச்சை பண்ணியது மாத்திரம் அல்லாமல் அந்த அல்லாவுக்காக அல்லாவுக்காக அந்த நேர்ச்சை பண்ணுவார்கள், பண்ணிய நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். பண்ணிய நேர்ச்சி என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு அல்லாவே சொல்றானே. நேர்ச்சை பண்ணுவாங்க நிறைவேற்றுவாங்க அப்படின் அர்த்தம், பண்ணலாம் அர்த்தம். அதனால இந்த தமிழ்நாட்டு மக்கள் வியாக்கியானம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் குர்ஆனுக்கு மாற்றம். நான் வந்தா உங்களுக்கு ஆயத்தை சூரத்து தஹர் 76 சூராவுல 7 ஆயத்து 76 7 பண்ணுங்கள் நிறைவேற்றுங்கள் முழுமைப்படுத்துங்கள் இருக்குது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு நிறைவு பண்ணாங்கன்னு இருக்குது ஹதீஸ்ல, குர்ஆன்ல ஜாயிஸ், ஹதீஸ்ல ஜாயிஸ், சரியா? நம்ம ஊர் மக்கள்கிட்ட அப்படி இப்படி முடிவு பண்ணிக்கிறங்க. தொகுத்த பிறகு என்ன கேக்குறாங்கன்னா, குர்ஆன வந்து எடுத்து முத்தமிடுறாங்கல்ல, அதுக்கு வந்து அனுமதி உண்டா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அறிஞ்ச வரையிலும் ரசூலுல்லாவோ சஹாபாக்களோ இமாம்களோ முஹத்தித்களோ குர்ஆன எடுத்து முத்தமிட்ட மாதிரி ஒரு அறிவிப்பு கூட கிடையாது. பெரிய பெரிய முஹத்தித்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஏன் கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படி நீங்க தூக்கி முத்தமிடுறனால தான் அதை ஓதாம சிந்திக்காம அமல் செய்யாம இருக்கிறியே. நிறைய பேர் நான் பாத்துக்கிறேன், பள்ளிக்கு வருவாங்க குர்ஆன் இருப்பாங்க முத்தம் கொஞ்சுவாங்க வச்சுட்டு போயிருவாங்க. நான் பாத்துருக்கிறேன், குர்ஆனை தூக்கி முத்தம் கொஞ்சிட்டு வச்சுட்டு போறதுக்கு வேதமாது, அது ஓத வேண்டிய சிந்திக்க வேண்டிய மனப்பாடம் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய அமல் செய்ய வேண்டிய வேதம், புரிஞ்சா? அதனால முத்தமிடுறதுக்கு எங்கேயுமே தலீல் இல்லை. பெரிய பெரிய இமாம் சர்வதேச முகத்திரை அணிவது பிதாத் ஆகுமா அணியலாமா? நீங்கள் பயான் பண்ணும் போது நான் குர்ஆன் ஓதலாமா? தஹஜ்ஜத் துலுகலாமா? முகத்திரை அணிவதுன்றா என்ன கேக்குறாங்க, அந்த கண்ணு மட்டும் கண்ணு மட்டும் தெரிய மாதிரி அப்படி அல்லது முழுசா போடுகிறது, சரியா? அதாவது ஒரு பெண் வெளியே போகும்போது குர்ஆன்ல வந்து சூரத்து நூர் 24 சூராவுடைய 30 ஆயத்து குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அபசாரிஹிம் வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும் தாலிகா அஸ்கா லஹும் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன். 24 எத்தனைதா, 30, புரிஞ்சா? 31 அல்லாஹ் சொல்லுவான், குல்லில், நான் ரொம்ப கரெக்டா சொல்ல வேண்டியிருக்கு, எல்லாம் அந்த முன்கண் நக்கிற மாதிரி தான், கையில எல்லாம் போன் தான், டக்கு டக்குண்டு. 24:31 குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வலா யுபதீன ஸீனத்ஹுன்ன இல்லா மா தஹர மின்ஹா, இருக்கா இல்லையா பாய், இருக்கா? அதுல நீங்க பெண்கள் வெளியே போகும்போது நீங்க உங்களுடைய மறைத்துக் கொள்ளுங்கள், ஜீனத்தை வெளியே காட்ட வேண்டாம் எல்லாம் சொல்லிவிட்டு, தானாக வெளியே தெரியக்கூடிய ஜீனத்தை தவிர, அழகை தவிர அப்படின்னு அல்ல அனுமதி தர்றான். தானாக வெளியே தெரியக்கூடிய ஜீனத் என்றால் என்ன என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் வஜுஹு வல் கஃபைன், முகமும் முன்கைகளும். இந்த முகமும் முன்கையையும் ஒரு பெண்ணு வந்து வெளியே காட்டிக்கிட்டு போகலாம், அது வந்து யஜூஸ், அல்ல அனுமதிக்கிறான், அல்ல அனுமதிக்கிறான் அப்படின்னு, இது அல்ல அனுமதிச்சுக்கிறான் அப்படின்ட்டு குர்ஆனும் சொல்லுது, ஹதீஸும் சொல்லுது, சஹாபிய பெண்கள்லாம் அப்படி இருந்தாங்க அப்படிலாம் இருக்குது. இப்ப அதுக்காக முகத்தை மூடவே கூடாதா, தப்பா அப்படி கேக்குறாங்க, தப்பு கிடையாது. ஒரு பெண்ணு வந்து முகத்தை மூட நினைக்கிறாங்கன்னு சொன்னா என்ன செஞ்சுக்கலாம், மூடிக்கலாம். அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்குது, ஹஜ்ஜுடைய டைத்துல ஆயிஷா அலி அல்லா வனஹா போய்கிட்டு இருக்கும் போதே சஹாபாக்கள் கூட்டம் முன்னால வந்தாங்க, ஆயிஷா என்ன பண்ணாங்க, முகத்தை மறைத்து கொண்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. புரிஞ்சா? அதனால அது அவரவர்களுடைய விருப்பம். ஒரு பெண் வந்து இல்லங்க நான் முகத்தை காட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, மார்க்கத்தை தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பெண் வந்து இல்ல நான் வந்து அந்த என்ன சொல்றது நிக்காப் போட்டுக்கிறவேன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், தப்பு கிடையாது, ரெண்டுமே மார்க்கத்தில் கூடும். அதனால அவர்கள் இஷ்டம். சரியா? நீங்கள் பயான் செய்யும் போது நான் குரான் ஓதலாமா, அந்த பேச்சிட கூடாது. குரான் ஓரது ஒரு சபைக்குள்ள வந்து அந்த சபையில என்ன நடக்குதோ அதான் செய்யணும். நான் கூட இப்ப பார்த்தேன், இங்க மாஷாலா தபாரக்கல்லா ஹாபிசா உட்கார்ந்து அழகா கராத் ஓகிறாரு, ஒருத்தர் வெளியே உட்கார்ந்து குரான் ஓகிடுறாரு. எவ்வளவு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை, விட்டுட்டேன். எவ்வளவு செய்ய முடியும்? வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக நீங்கள் எத்தி வைப்பதே தவிர உங்கள் மீது வர எந்த கடமையும் இல்லை அப்படின்ட்டான். எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, இது மார்க்கத்துல ஜாயிஸ் இல்லங்க. பள்ளிவாசல குரான் ஓதும் போது குரானை நீங்க கேட்கறது பெரிய இபாதத்து, கேட்கறது பெரிய இபாதத்து. ரசூல்லா ரசூலுல்லா ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அப்துல்லா பின் மசூர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, குரானை ஓதுப்பா நீ, ஓத நான் கேட்கறேன் அப்படின்ட்டாங்க. அவர், யார் ரசூலல்லா, நீங்க ஓதி நான் கேட்க, நீங்க தான் உஸ்தாது, நான் ஓத கேட்கறதா அப்படின்னு அவர் சொன்னாரு. இல்லப்பா, அடுத்தவங்க ஓதி கேட்கறது மார்க்கம்பா, கேளு ஓதுப்பாண்டாங்க. அவரை ஓத ரசூல்லா கேட்டாங்க. அப்படி அவர் எந்த சூரா ஓதினார்னு சொன்னா, எந்த சூரா ஓதினாரு, உங்களை எல்லாம் குரான ஓதுங்க நான் கேட்க ஆசைப்படுறேன்னு சொன்னா, எந்த சூரா ஓதுவிய, எந்த சூராஜி ஓதுவிய, அலம் சூரா ஓதுவிய, குழுவெல்லாம் ஓதுவிய. புரிஞ்சா? அந்த சஹாபி சூரத்து நிசா ஓதினாரு. இது புகாரியுடைய ரிவாயத்து. சூரத்து நிசா ஓதினாரு. ஒன்னு ரெண்டு ஆயத்து இல்ல, ஓதிக்கிட்டே வர்றாரு. 41வது ஆயத்து ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜீனா பிக அலா ஹவுலாயி ஷஹீதா. நபியே, ஒவ்வொரு சமுதாய மக்களை நாம் அழைக்கிற போது அவர்களுக்கு சாட்சியாக அந்த நபியை நாம் ஆக்குவோம். இந்த சமுதாய மக்களுடைய சாட்சியாக உங்களை நான் ஆக்குற போது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு அல்ல சொல்றான்? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்ல சொல்றான். இந்த ஆயத்தை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுவ ஆரம்பிச்சு ஹஸ்புக்கலான் ஹஸ்புக்கலான் அப்படிங்கிறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுனுச்சு. இப்போதைக்கு இவ்வளவு போதும்பான்னு சொன்னாங்க அப்படிலாம் ஹதீஸ் வருது. அவ பிறர் ஓத கேட்பது என்ன பெரிய இபாதத் சொன்னா, மாஷாஅல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஹாபிஸா அழகா ஓரவரோட அவ்வளவு அழகா ஓத மாட்டா, ஓத தெரியும், எனக்கு தெரியும். புரிஞ்சா? அப்ப அவ்வளவு அழகா ஓதுறாரு, உட்காந்து கடைசியில உட்காந்து ஓதுறது அல்லது வெளியே போய் உட்காந்து ஓதுறது சொன்னா கேட்கறதா இல்ல, அதுக்கு மேல அல்லாஹ் பாத்துக்கிட்டோம். இது தப்பு. அது என்னது தப்பு? பாவம். அந்த பாவத்துக்கு தண்டனையை அல்லாஹ் பாத்துக்கிட்டோம். சொல்லதான் முடியும். நம்ம என்ன செய்ய முடியும்? பிரம்ப வச்சு அடிக்கவா முடியும்? இல்லை. அதனால நீங்க வந்து ஒரு சபைக்கு என்று வந்து விட்டால் சபையுடைய கண்ணியம் இருக்கிறது, சபையுடைய அதபு இருக்குது. சபையில ஒருத்தர் பயான் குர்ஆன்ல வந்து சூரத்துல் ஜுமர் 38வது சூரா, அதுல 17-18 39 அதுல வந்து 17-18 அதுல ஃபபஷிர் இபாத் அல்லதீன யஸ்தமியூன அல்கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸனா உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹு வ உலாயிகஹும் உலுல் அல்பாப். நபியே, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நடத்தி சொல்லுங்கள். அவர்கள் ஒரு சபைக்கு சென்று விட்டால் அந்த சபையில் பேசப்படக்கூடிய பயானை கவனமாக கேட்பார்கள். வாய் துறக்க மாட்டாங்க. வாய் துறக்காம பயானை கவனமா கேட்கிறாங்கல்ல, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நடத்தி சொல்லுங்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு சபைக்கு வந்துட்ட பிறகு நீங்க இங்க என்ன பேசுறோமோ அதை கேட்கணும். இல்ல குர்ஆன் ஒரு விருப்பம், நீங்க வீட்டுக்கு போயிடும், நீங்க வீட்டுல போய் உட்காந்து ஓதுங்க, அது தப்பு இல்ல. புரிஞ்சா? இங்க உட்காந்து ஓதுவது வந்து நீங்க பாவத்துக்கு மேல இன்னொரு பாவத்தை சேர்க்கிறது. ஏன்னா ஒரு சபையுடைய கெடுக்கிறது, கண்ணியத்தை வந்து கெடுக்கிறது. அதனால செய்யக்கூடாது. அப்புறம் யாரோ கேட்டாங்களே, கேளுங்கத்தா. என்ன கேக்குறாங்கன்னா, வர்ற என்ன கேக்குறாங்கன்னா, ஒருத்தர் வெளிநாட்டுல வந்து மௌத்தா போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க நம்ம இங்க காயிபு ஜனாசா தொழு வைக்கலாமா, காயிபு ஜனாசா தொழு வைக்கலாமா அப்படி கேக்குறாங்க. தொழு வைக்கலாமா கூடாதா? தொழு வைக்கலாம். வேற கருத்துக்கள்? மாஷாலா தபாரக்கல்லா. ரெண்டு கருத்துமே குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய கருத்துக்களே. நீங்கள் ஓ துளு வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, இதுவும் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய கருத்து தான். நீங்க சொல்றிய அவருக்கு துளு வச்சு அடக்கம் பண்ணிருந்தா நம்ம துளு வைக்க தேவையில்லை, அங்கேதான் கடமையை செஞ்சிட்டாங்கல்ல, சரியா அப்படின்ட்டு ரெண்டுமே கூடுஞ்சு. இப்ப அந்த நஜ்ஜாஷி மன்னர் மூத்தா பண்ணார்ல, நஜ்ஜாஷி மன்னர் அந்த நாட்டில் மூத்தா பண்ணார்ல, அவருக்கு வந்து இப்ப ஒரு ஜனாசா துளு வைக்கிறதுக்கு ரெண்டு இருந்தா கண்டிப்பா துளு வைக்கலாம். ஒன்னு வந்து ஜனாசா இருந்தா துளு வச்சுக்கலாம், அப்படித்தானே? ஜனாசா முன்னால் இருக்குதா, நம்ம துளு வச்சுக்கலாம் தானே? ஒன்னும் கண்டிப்பா ஒன்னும் அல்லது அவருடைய கபூருக்கு போய் நீங்க துளு வச்சுக்கலாம். அது தெரியுமா, தெரியுமா தெரியாதா? அவருடைய நீங்க வந்து ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு வெளியூர்ல இருந்திய, நீங்க வர்றதுக்கு நாலு நாள் ஆயிடுச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க, நீங்க உடனே செய்யணும் அவருடைய கபூருக்கு போகணும், கபூருக்கு போய் என்ன செய்யணும், கபூர் கிட்ட போய் நின்று துழுவணும், துழுவணும். ரசூல்லா அப்படி துழுதாங்கல்ல, பள்ளிவாசல சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அம்மா மூத்தா போயிட்டாங்க, நைட்டு நைட் அடக்கம் பண்ணிட்டாங்க, ஏன் சொல்லு கேட்டாங்க, உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலைன்னு சொன்னாங்க, கபரை காட்டுங்கன்னு சொன்னாங்க, புகாருடைய ரிவாயத்து கபரை காட்டுங்கன்னு சொன்னாங்க, சஹாபாக்கள் காட்டினாங்க, ரசூல் என்ன பண்ணாங்க, அந்த கபரு கிட்ட போய் நின்று ஜனாசா துழுக துழுதாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப ஜனாசா இருந்தால் நாம் துள வேண்டும், நோ டவுட். அல்லது கபரு கிட்ட போய் நின்று துழுவணும், இதுலயும் மாட்டுக்கருத்து இல்லை. ஜனாசாவும் இல்லை கபரும் இல்லை அப்படின்னு சொன்னா துழுவலாமா கூடாதான்னு சொன்னா, சில முஹத்திதிகள் துழுவலாம்ங்கிறாங்க, சில முஹத்திதிகள் துழுவ வேண்டிய தேவையில்லைங்கிறாங்க. என்னட்ட கேட்ட எல்லாம் துழுவலாம், தப்பு இல்லை துழுவலாம். இப்ப அந்த வஹஷி உடைய ஹதீஸே, நஜ்ஜாஷி நஜ்ஜாஷி உடைய ஹதீஸே, அவர் அங்கே மூத்தா போயிட்டாரா அந்த நாட்டில், எத்தோப்பியில மூத்தா போயிட்டார்ல, அவருக்கு வந்து யாருமே ஜனாசா துழுக துழு வைக்கல, யாருமே ஜனாசா துழுக துழு வைக்கல. ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த நாட்டில் மூத்தா போயிட்டாரு, மஸ்ஊ நபவியில வந்து ஜனாசாவும் இல்ல கபூரும் இல்ல, என்ன பண்ணாங்க, துலாசா துளவு துழு வச்சாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இத வச்சு என்ன சொல்றாங்கன்னா, ரசூல்லா துளு வச்சாங்கல்ல, இத வச்சு நீங்களும் கூடும் சொன்னீங்கல்ல, இந்த கூடும் சொல்லக்கூடிய முஹத்தித்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் துளு வச்சாங்க, நஜ்ஜாஷிக்கு ஜனாசா இல்லாம கபர் இல்லாம துளு வச்சாங்கல்ல, கூடும் தானே. அதனால இந்த ஹதீஸ் வந்து பொதுவான ஹதீஸ், இது கூடும் அப்படின்னு நிறைய முஹத்தித்கள் சொல்றாங்க, சர்வதேச இமாம்கள் இப்படியுமே ஃபத்வா தர்றாங்க, இது இது கூடும், தப்பு இல்லை, சரியா. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்லங்க இந்த ஹதீஸ பொதுவா புரிஞ்சுக்க கூடாது, இந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு வந்து அந்த நாட்டில் யாருமே துளு வைக்கல, அவர் மட்டும்தான் முஸ்லீம், பாக்கி எல்லாம் கிறிஸ்டின், அவர் மார்க்கத்தை மறைச்சி வச்சு மூத்தா போயிட்டாரு, துளு வைக்காதனாலதான் துளு வச்சாங்கன்னு புரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு சில ஹதீஸ்கள் சொல்றாங்க. இதுல இருவேறு கருத்து இருக்கதான் செய்யுது, வல்லாஹு தஆலா அலம். நீங்க விரும்பினா போகலாம், விரும்பினால் போகாம இருக்கலாம், போறவங்களை தடுக்கவும் வேண்டாம், போகாதவங்களை தள்ளவும் வேண்டாம். ஓகே, கேளுங்க தம்பி. ஓகே ஓகே, கல்யாணம் முடிச்சு சிறிது காலத்தில் வெளிநாட்டுக்கு போறாங்களா, அதை பத்தி என்ன சொல்றிய அப்படின்ட்டு, அதாவது இது வந்து நான் கூடும்னு சொல்ல முடியாது, கூடாதுன்னு சொல்ல முடியாது, அவங்க அவங்களுடைய குடும்ப சூழல் பொருளாதார சூழல், சரியா, அவங்க அவங்களுடைய கஷ்டம் வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அதனால ஊர்லயே வேலைகள் பார்த்துக்கிட்டு சேர்ந்து இருக்கிறது அஃபுதல், சிறந்தது. ஏன்னா சின்ன வயசான ஆணுண்டா பெண்ணு தேவை, பெண்ணுண்டா ஆணு தேவை. கல்யாணம் வேற முடிச்சுக்கிறோம், கல்யாணம் முடிக்காமே பிரிந்துக்கலாம், தப்பு கிடையாது, கல்யாணம் முடிச்சு போறது அவ்வளவு பெரிய கஷ்டம், புரிஞ்சா? இப்ப கல்யாணம் முடிச்சு போறது வந்து கஷ்டமா தான் இருக்கும், சரியா, கஷ்டமா தான் இருக்கேன். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் பரக்கத்தை கொடுத்துக்கிறோம் அல்லது உருவாக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா காசு பணம் என்பது வரும் போகும், புரிஞ்சா? இளமை போய்விட்டால் திருப்பி வரவே வராது, உயிர் போயிட்டாலே முடிஞ்சே போச்சு. அதனால அஃபுதல், ஏன்னா ஒரு பெண்ணை பொறுத்தவரை எல்லாத்திட்டையும் எல்லாத்தையும் பகிர முடியாது, கணவன்கிட்ட தான் சொல்ல முடியும். ஒரு ஆணை பொறுத்தவரை எல்லாத்தையும் சொல்ல முடியாது, மனைவிட்ட தான் சொல்ல முடியும். ஒருவர் ஒருவரோடு கலந்துவிட்ட உறவு, அந்த உறவுல உள்ளவங்களை பிரிச்சு வைக்கிறது கஷ்டம் தான், நிர்பந்தத்துக்கு வழியே இல்ல, வசதியே இல்ல, கடன்காரருக்காரு கஷ்டப்படுறாரு, வழி இல்ல, மருத்துவத்துக்கு வழி இல்ல, சாப்பிடறதுக்கு வழி இல்ல, அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு அப்படி பண்றது தப்பு இல்லை. அல்லாஹ் தஆலா கொடுத்துட்ட பிறகு அதுக்கு மேல பண்றது வந்து அவ்வளவு ஹைர் இல்லை. ஏன்னா அதாவது அப்படி சொல்றாங்க, ஏன்னா குர்ஆன்ல அப்படி ஒரு ஆயத்தை வச்சு சஹாபாக்கெல்லாம் போருக்கு போவாங்கல்ல, போருக்கு போற சஹாபாக்களை உமர் அலி அல்லாஹூன் உத்தரவு போட்டாங்க. அவங்க ஹலீஃபாவா இருக்கும் போது போருக்கு போறவங்க எல்லாம் அதிகப்படியா 4 மாசம் தான் இருக்கணும், புரிஞ்சா? அதை வச்சுதான் அது வந்து ஜமாத் 4 மாசம் சில்லா, புரிஞ்சா? ஆனா அது தப்பு. நீங்க என்ன சில்லா ஜமாத்னு போய் வயிறார சாப்பிட்டு குண்டு குண்டு ஆகிட்டு வருவாங்க, அங்கே சஹாபாக்கள் போருக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க. இந்த போருடைய ஹதீஸ் போர் ஆயத்தை இவங்க சில்லா ஜமாத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. அப்ப உமர் அலி அல்லாஹ் உத்தரவு போடுறாங்க, எல்லாம் பதிவு செய்வாங்க, 50 பேர் போறீங்க போருக்கு, 4 மாசம் தான் டைம், 4 மாசத்துக்கு அப்புறம் நீங்களும் 50 பேர் வந்துடுற, புதிய சகாபாக்கள் வருவாங்க. இப்படித்தான் அவங்க தர்த்தி பண்ணாங்க வரலாறு இருக்குது. தம்பி கேள், தம்பி அதாவது சபையுடைய கண்ணியத்தை ஃபாலோ பண்ணுங்க, புரியுதா? அதனால எனக்கு நான் மறந்து போயிட்டேன். அதனால அப்படி செய்யறது வந்து தப்பு. ஹயர் பெண்களுடைய கேள்விக்கு வந்துடுறேன். சஜதாவில் துவா செய்யும் பொழுது அல்லாஹவை புகழ்ந்து பின் நபியின் மீது சலவாத் ஓதிய பின் துவா கேட்க வேண்டும். நல்ல கேள்வி கேட்கிறாங்க. பொதுவா துவாவுடைய ஒழுகு வந்து அல்லாஹ்வை புகழன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சலவாத் சொல்லித்தான் துவா கேட்கணும். சுஜூதுல கேட்கறோம் பாத்தீங்களா, அதுக்கு இந்த ஷர்த்து வந்து பொருந்துமானு கேட்கறாங்க, பொருந்தாது. நம்ம தான் சுபு துருகையில தான் அல்லாஹ்வை எல்லாம் புகழ்ந்துட்டோமே, அல்லாஹ்வை புகழ்ந்து சுபா ரபி அலா சுபா ரபி அலா எல்லாம் ஓதிப்பிட்டோமே, அந்த அந்த சிஸ்டத்துல முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நீங்க டைரக்டா உங்களுக்கு என்ன தேவையோ, சரியா என்ன தேவையோ அதை நீங்கள் உங்க மொழியில் கேட்கலாம், நீங்கள் தமிழில் கேட்கலாம், நீங்கள் உருதில் கேட்கலாம், நீங்கள் மலையாளத்திலே கேட்கலாம். உங்க மொழியில் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், தொழுகையுடைய சஜதாவில கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா சுஜூதுல குர்ஆன் ஓத வேண்டாம்னு தடை இருக்குது. குர்ஆன் திலாவத்துக்கு தான் தடை இருக்குதே தவிர குர்ஆன்ல வரக்கூடிய துவாவுக்கு தடை இல்லை. சுஜூதுல குர்ஆனுடைய துவாவை கேட்கறிய, உதாரணமா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்துன்னு கேக்குறிய, கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். இது திலாவத்துக்குள்ள வராது, எதுக்குள்ள வரேன், துவாவுக்குள்ள வரேன். ஏன்னா திலாவத்துன்னு சொன்னாலே அந்த ஆயத்து ரப்பனா ஆத்தினா ஆரம்பிக்காது. எப்படி ஆயத்து ஆரம்பிக்குது? யாரு விளையா மண்டு வருது, சும்மா அடிச்சிடறது. ஆயத்து எப்படி ஆரம்பிச்சோம்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வகீனா அதாபன்னார், அப்படிதான் ஆயத்து இருக்குது, சரியா? அப்ப நம்ம குர்ஆன் ஓதுனா ஆயத்து ஆரம்பத்தில் ஒன்னு சூரா ஆரம்பத்தில் ஓதுவோம், அல்லடி எடுத்துவோம், ஆயத்து ஆரம்பத்தில் ஓதுவோம், நடுவுல இருந்து ஓதுவோமா? உங்களுக்கு முதல் ஓத முடியுமா? அப்படி தெரியாது. அப்ப ரப்பனா ஆத்தினாங்கிறது வந்து ஒரு ஆயத்துடைய நடுவு பாய் ஒமினுகும் மைய கூலு விட்டுட்டிய, நடுவுல இருந்து ஆரம்பிக்கிறிய, ரப்பனா ஆத்தினான் ஆரம்பிக்கிறிய. விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பாயிட்டேன், எனக்கு இதுதான் அதிகம் நல்லா தெரியுது. நீங்களும் மசாலா கேட்க தான் செய்யறீங்க, கேளுங்க தம்பி. சரி, இல்ல எது சரி, சரியா? இதென்ன கேள்வி? ஜனாசா தொழுகையில நம்ம ஊர்ல 2 சலாம் கொடுக்கறாங்க. நீங்க மக்கா மதீனா அரபு நாடுகள்ல பார்த்தா 1 சலாம் கொடுப்பாங்க. இதுல வந்து 2 மாதிரி ஹதீஸ் இருக்குது, சரியா? 1 சலாத்துக்கும் ஹதீஸ் இருக்குது, 2 சலாத்துக்கும் ஹதீஸ் இருக்குது. அப்ப நம்ம வந்து 2 சலாம் ஹதீஸ ஃபாலோ பண்ணி சலாம் கொடுக்கறோம், தப்பு இல்லை கூடும். அவங்க 1 சலாம் ஹதீஸ ஃபாலோ பண்ணி கொடுக்கறாங்க, தப்பு இல்லை கூடும். உதாரணமாக தக்பீர் கட்டிய பிறகு ஒருத்தர் வந்து அல்லாஹுமா பாயிது பைனி வ பைன ஹதாயான்னு ஓதுறாரு, கூடுமா கூடாதா? கூடுமுல. இன்ன ஒருத்தர் வஜ்ஜஹத்து வஜிஹி எழுதி ஃபத்ர சமாவாத்துங்கிறாரு, கூடுமா கூடாதா? ஏன் ரெண்டும் கூடும்? ரசூல்லா 2 மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ரெண்டுக்கும் ஹதீஸ் இருக்குது. ரெண்டுக்கும் ஹதீஸ் இருந்தா ரெண்டு கூடும், அது மாதிரி இந்த ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்குது. ஓகே, கிபிலாவிற்கு நேராக கால் நீட்டலாமா? நீட்டி தூங்கலாமா, குரானை முத்தமிடலாமா, ஜின்களை பற்றி கூறுங்கள், மூணு கேள்வி. சரியா, கிபலாவுக்கு நேரா கால் நீட்டலாமா நீட்டி தூங்கலாமான்னு கேக்குறாங்க. கூடாதா? நீட்டலாம், தாராளம் நீட்டிக்கலாம் பாய். இந்த நம்ம ஊர்ல தான் எல்லா மாற்று மத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, சரியா, கிபலாவுக்கு நேரா கால் நீட்ட கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து இஸ்லாம் காரணம் அல்ல, இன்னொரு மதத்துடைய வேதம் காரணம். சரியா, ரிக்கு வேதத்துல இருக்குது, பிரம்மன் என்ன பண்ணார்னு சொன்னா, தன்னுடைய தலையிலிருந்து பிராமணர்களை படைத்தார், தன்னுடைய வயிற்று பகுதி முதுகு பகுதியிலிருந்து அந்த மிடில் ஜாதி மக்களை, அந்த நாலு வர்ணம் இருக்கா இல்லையா அப்படின்னு படைச்சாரே. கடைசியில தலித்துகள் இருக்கிறாங்கல்ல, தலித்துகளை பிரம்மன் எங்கேருந்து படைச்சார்னு சொன்னா, எங்க இருந்து படைச்சாரு, காலிலேந்து படைச்சாரு. அதனால காலும் தாழ்ந்த உறுப்பு, அவர்களும் தாழ்த்தப்பட்டவர்கள். அதனால காலு பட்டுட்டா என்ன செய்யணும், தொட்டு முத்தம் கொஞ்சிக்கிறனும். இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, இது யாருடைய கலாச்சாரம், அவங்களுடைய கலாச்சாரம். காலிலேந்து படைச்சிட்டாங்க, காலு தாழ்ந்தது, அவங்களும் தாழ்ந்தவங்க அப்படின்றே. நம்ம மார்க் அப்படியே சொல்லுது, மண்ணிலேந்து அல்ல ஆதமை படைத்தான், ஆதமிலிருந்து ஹவாவை படைத்தான், அந்த ரெண்டு பேரிலிருந்து நம்மளே அல்லாஹ் படைச்சுக்கிறான் அப்படிதான் இருக்கே தவிர, இந்த மாதிரி கையிலேந்து காலிலேந்து அப்படியே கிடையாது. அதனால வந்து காலை வந்து நீட்டக்கூடாது அப்படிலாம் எந்த தடையும் இல்லை. நீங்க கிபலா கிபலா நோக்கி கேக்குறாங்களே, நீங்க காபாவுக்கு போய் பாத்தீங்களா, இந்த மத்தாஃப் இருக்கு மத்தியலா, மத்தாஃபுல தொழுது போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த செவரு தூரம் தான் காபா இருக்கு. இந்த செவன ரூஃப் இருக்கிறது பில்லர், இந்த பில்லர் தூரம் காபா இருக்கு, அப்படியே கால் நீட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பேரை பாத்துருக்கேன், புரிஞ்சா? ஏன்னா அவங்களுக்கு அந்த இந்து கலாச்சாரம் தெரியாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வந்தவங்க கூடும், நம்ம அந்த இன்னொரு மத கலாச்சாரத்தில் வச்சுக்கிட்டு கால் நீட்ட கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால கிபலாவை நோக்கி காலை நீட்டுவதற்கு வந்து மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. உங்க ரூமு எப்படி இருக்குதோ, உங்களுக்கு வசதி எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி கட்டில போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காலை நீட்டிக்கிறங்க, உங்கள் சௌரியம். குரானை முத்தமிடலாமான்னு கேட்டுக்கிறாங்க, சொல்லிட்டேன். ஜின்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நான் ஜின்னு தனியா நினைச்சால நான் பயான் செய்யறேன். ஜின்னுங்கிறது வந்து நெருப்பால் படைக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. மனுஷரா மாறி நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு, ஜின்னுக்கு கேள்வி கணக்கு, எல்லா சொர்க்கம் நரகம் அப்படின்னு இருக்குது. ஜின்கள்ல வந்து நல்ல ஜின்கள் வந்து ஜின்கள், கெட்ட ஜின்கள் ஷைத்தான்கள். இது சுருக்கமான தகவல், நான் விரிவான தகவல் நான் பிறகு சொல்றேன் இன்ஷால்லா. வேற நீங்களுவோ கேளுங்க தா, வாக்கியா தானே, நீங்க நேத்து வரலையோ, முந்திய ஒத்தப்படையில் வரலையோ, 21ல வரல, 21ல கேட்டான் நினைக்கிறேன். இந்த வாக்கிய குரான்ல தான், குரானுடைய எல்லா சூறாவும் கண்ணியமிக்க சூறா எல்லாமே கலாமுல்லாம், சரியா? ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சூறாக்களை சிறப்பித்து சொல்றாங்க. உதாரணமா அல்ஹம்து சூறா, அந்த குலுஹு அல்லாஹு ரபில் ஃபலக் ரபில் நாஸ், கஹ்ஃப் சூறா, முல்கு சூறா, பக்கராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்து, இப்படின்னு சில சூறாக்கள் சில ஆயத்துகளுக்கு, ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, சரியா? அதுல வாக்கியா சூறாவை நீங்கள் டெய்லி ஓதினால் வறுமை நீங்கும் என்று எங்கும் இல்லை, புரிஞ்சா? நீங்க அல்ஹம்து சூறா ஓதுங்கள் இருக்குது, பாக்கி மூணு மூணு சூறாக்கள் இருக்குது, சூரத்துல முல்கை ஓதிவிட்டு தூங்குங்கள் இருக்குது. வாக்கியாவை ஓதினால் வறுமை நீங்கும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வாக்கியா ஓதி பெரிய பணக்காரங்களா இல்லாம, புரிஞ்சா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, இவங்கெல்லாம் சொல்றாங்க, அதை நம்ப வேண்டாம், செய்ய வேண்டாம். வேற கேளுங்க தம்பி. நீங்க இப்பதான் வர்றீங்களோ, போன இடம் வரல, சரி அப்புறம் சொல்றேன், சரியா? ஏன்னா இது சொல்லியாச்சு, திருப்ப திருப்ப நான் வந்து சொன்னதே போட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். உதாரணமா ஹயர், சில பேர் வந்து பலவீனமான ஹதீஸ வச்சு அமல் செய்யறாங்களே, அது பிதாவில் சேருமா அப்படின்னு கேக்குறாங்க. உதாரணமாக வியாழக்கிழமை மகரிப் பிறகு யாசின் ஓதுறது சரியா அப்படித்தானே ஜி, இது மாதிரி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பிதாத்தே. உங்களுக்கு வந்து ஹதீஸுடைய தரம் இருக்க இந்த வகைகளுக்கு பத்தியலா ஒரு 40 வகைக்கு மேல இருக்கும். இந்த கேள்விக்கு பிறகு இந்த பெண்களுடைய ரெண்டு பேப்பர் வச்சுக்க அதோடு முடிச்சுக்கிறேன். டைம் ஆச்சுல, நிறைய வகை இருக்கு ஹதீஸ்ல. மறுபு நீங்க சொல்லுங்க பாக்க, ஹதீஸ் வகையை சொல்லுங்க பாக்கறேன். சரி நான் சொல்றேன் டைம் ஆயிட்டனால சரியா. மறுபு, மௌகூஃப், முன்கதி, முருசல், மஷ்ஹூர், ஆஹாத், முதவாத்திர், கைவிட்டது இல்லையோ, இப்படின்னு ஒரு 40 மேல இருக்கு ஹதீஸ். இந்த தரம் அந்த அம்புட்டுவை சேர்த்து பாத்தியலாக்க 40 மேல உள்ள தரத்தை 4 அடக்கிடலாம். அந்த 4 ரெண்டா இருந்தா அமல் செய்யணும், ரெண்டு தரத்துல உள்ளது அமல் செய்யணும், பாக்கி ரெண்டு தரத்துல உள்ளது அமல் செய்யக்கூடாது. உதாரணமா எல்லாமா இருந்தாலும் ஒன்னு அதை சஹீஹ்னு சொல்லுவாங்க, 4 தரத்துல ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, சஹீஹ்ங்குவாங்க. ரெண்டாவது தரம் ஹசன் அப்படிங்குவாங்க. சஹீஹ் தரமா இருந்தாலும் ஹசன் தரமா இருந்தாலும் அமல் செய்யணும். மூணாவது தரம் வந்து லைஃப்ங்குவாங்க, பலவீனம்ங்குவாங்க. நாலாவது மௌலூ, இட்டு கட்டப்பட்டதுங்குவாங்க. அது என்ன செய்யக்கூடாது, அமல் செய்யக்கூடாது. சஹீஹ்னா அந்த சங்கிலி எல்லாம் கரெக்டா இருக்குன்னு வைங்களேன், அது வந்து சஹீஹ். நீங்க எல்லாம் முஹத்தீஸ்கள் தெரியும் உங்களுக்கு சரியா. நேரமின்மைங்கிறதால சுருக்கமா போறேன். ஹசன்டா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ரிவாயத்தில் அது லைஃபா இருக்கும். ஒரு ஹதீஸ் ஒரு அறிவிப்பாளர் வழியாக லைஃபா இருக்கும், அதே ஹதீஸ் வேற அறிவிப்பாளர் வழியா சஹீஹா இருக்கும். என் பேச்சு புரியுதா? என் பேச்சு புரியுதான் கேட்கறத புரியுத மாதிரி பேசுறா, புரியுத மாதிரி பேசுறல. ஒரு ரிவாயத்து அறிவிப்பாளர் வந்து அந்த ஷரத்துகள் இருக்கு பத்தியலா, ஷரத்துகள்ல ஒண்ணு என்ன மாத்தி இல்லாம பிரச்சனை இருக்கு, அது பலவீனம், அத ஹதீஸ ஏத்துக்கவே முடியாது, அதை ஏற்று அமல் செய்ய கூடாது. செஞ்சா பிதாத்தா போயிடும், செஞ்சா பிதாத்தா போயிடும். ஆனாலும் அது ஹதீஸ் கிதாபில் இருக்கும், அது என்ன செய்ய, ஹதீஸ் கிதாபில் அது இருக்கு. இமாம்கள் முஹத்தித்கள் வந்து இது லைஃப், இன்னென்ன காரணம், இன்னென்ன குறைகள், இன்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றவாங்க, எனவே அதை ஏற்று அமல் செய்யக்கூடாது, இது லைஃப். நாலாவது வந்து மௌலூ, மௌலூண்டா இட்டு கட்டப்பட்டது, மௌலூண்டா இட்டு கட்டப்பட்டது. ஒரு ஹதீஸ் ஹதீஸ்ங்குவாங்க, அப்படின்னு ஹதீஸ் கிதாப் எங்கேயுமே இருக்காது சரியா. ஹதீஸ் ஹதீஸ் சொல்லுவாங்க, உங்கேயுமே அந்த ஹதீஸ் கிதாப் தேடி பார்த்தா அப்படி ஒரு ஹதீஸே இருக்காது. யாரு ரமலான் மாசத்துடைய முதல் பிறையை முதல்ல அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்குன்னு ரசூலா சொன்னாங்கன்னு எனக்கே அனுப்பிவிட்டாங்க சரியா. வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிவிட்டாங்க, ரசூலா சொன்னாங்க அனுப்பிவிட்டாங்க, இப்படின்னு எந்த கிதாப்லயும் இல்ல. இது ரசூல்லா சொல்லாத ஒன்றை சொன்னதா சொல்றாங்க பத்தியலா, பெரிய பாவம். இது மௌலூ, இட்டு கட்டப்பட்டது, இதை ஏத்து அமல் செய்யக்கூடாது. அப்ப சஹீஹ் அமல் செய்யணும், ஹசன் அமல் செய்யணும், லைஃப் அமல் செய்யக்கூடாது, மௌலூ அமல் செய்யக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்து தொழுகைக்கு பின் மட்டும்தான் ஓத வேண்டுமா, சுன்னத்தான தொழுகம். அல்லாஹும் அந்த சலாம் இன்க சலாம் அப்படின்னு இருக்கா இல்லையா, அப்புறம் தபாரக்த யாதல் ஜலாலி வலிகராம் அப்படின்னு இருக்கு பத்தியலா. இது ஃபர்லுக்கு பிறகு மட்டும்தான் ஓதணுமா, சுன்னத்துக்கு பிறகு ஓதிக்கலாம் கேட்கறாங்க. இது ஃபர்லு துலுகிக்கு பிறகு ஓதக்கூடிய ஸ்பெஷல் துவா சரியா. அல்லாஹும் அந்த சலாம் ஓம் இன்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வலிகராம் ஃபர்லுக்கு பிறகு மட்டும். ஜக்காத்தை பற்றி ஆகா கடைசி ஜக்காத்ன்றாங்களே, எங்கள் ஆண்கள் சில குடும்ப தேவைகளுக்கு வங்கியில் அடகு வைப்பது எடுப்பதா உள்ளது, அது இல்லாமல் கடன் உள்ளது, சொத்துக்கள் இருந்தும் உடனே செய்ய முடியாது உள்ளது, வீட்டில் 5 பவுன் 15 பவுன் 20 பவுன் வரை உள்ளது, மற்றவை மட்டும் என்ன கேட்கறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து 20 பவுன் முடிச்சிடலாமா ஜி, நினைச்சு துவாரம் முடிச்சிடலாமே. சரி ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஏன்னா ஒரு அந்த அந்த பரிபூர்ணமா அந்த அந்த அதுக்காக சொல்ல வந்தேன். சரியா முடிச்சிடறேன். இவன் கேட்கறாங்க ஒரு 10, 15 போன், 20 போன் நகை இருக்குதான், ஆனா கடனும் இருக்குதான், கடனும் இருக்குதான். அதனால நான் எப்படி ஜக்காத் கொடுக்குறேன்னு கேட்கறாங்க. நீங்கள என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த கடனை கழிச்சிடணும். உங்கள்ட்ட 15 பவுன் நகை இருக்குன்னு வைங்களேன், ஒரு 5 பவுன் அளவுக்கு நீங்க கடன் இருந்துச்சாக்க உங்கள்ட்ட தான் 10 பவுன் ஆயிடுச்சே. 10 பவுன் கண்ணே இல்ல ஜக்காத்து இல்லை. அதனால இருக்கிற நகையை மட்டும் வைக்காம கடனை வந்து மைனஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கு நீங்க அந்த ஜக்காத் அளவுக்கு இருந்தா கொடுங்க, இல்லாடி கொடுக்க தேவையில்லை. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதுவரை நம்ம எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தந்து இம்மை மறுமையுடைய பாக்கிய வெற்றி அல்லாஹ் தரட்டும்னு சொல்லி முடிக்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அந்த அஸ்தஃபிருக்க வ அதுப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.
என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து